إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் இந்த முழு உலகத்தை படைத்தது மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்துல வாழ்வதற்காக வேண்டி மனிதர்களை படைத்ததும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தான். எனவே மனிதனுக்கு எது சிறந்தது எது நல்லது என்பது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா விட வேறு யாருக்குமே தெரிய முடியாது. படைத்தவனுக்கு தான் தெரியும் என்னுடைய படைப்பு எப்படியா கொண்டு படைப்பு என்பது. உதாரணத்துக்கு ஜப்பான் ஒரு கம்பெனி ஒரு ரிஸ்டோச் ஒன்று செஞ்சிருக்குது. அந்த செஞ்ச கம்பெனிக்கு தான் இந்த ரிஸ்டோச்சுடைய நலவுகளும் தெரியும், கெடுதிகளும் தெரியும். எவ்வளவுதான் நாங்க பல கருத்துக்கள் அந்த ரிஸ்டோச பத்தி சொன்னாலும், கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த கம்பெனியை விட அறிவு எங்களுக்கு இல்லை. அந்த கம்பெனிக்கு தான் தெரியும் இது வாட்டர் ரெசிஸ்டா, ஷாக் ப்ரூஃபா, பேட்டரியா, அல்லது வைன் பண்ணினா வேலை செய்யுமா, இது எவ்வளவு காலம் இருக்கும், இதுல கோல்ட் பிளேட்டடா, சில்வர் பிளேட்டடா, ஒரிஜினலாக பேர்ல்ஸ் போடப்பட்டிருக்கிறதா, இது ஒவ்வொன்றும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தெரியும் யாருக்கெண்டா அந்த ரிஸ்டோர்ச்ச செஞ்ச கம்பெனிக்கு தான். நாம வெளிரங்கமாக பார்த்து சில நேரத்துக்கு சொல்லலாம், ஆனா சரியான முறையில தெரியும் அந்த கம்பெனிக்கு. அதே மாதிரிதான் இன்சானை படைத்தது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா. இந்த இன்சானை படைத்த அல்லாஹுக்கு தெரியும் மனிதன் எப்படியா கொண்டவன் என்பது, மனிதனுடைய சிபாத் என்ன என்பது தெரியும். கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சில சில இடங்கள்ல மனிதனுடைய சிபாத்களை பத்தி தன்மைகளை பத்தி சொல்றார். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ இஸா மஸ்ஸஹு ஷர்ரு தெளிவாக சொல்றான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலுவா, மனிதன் அவன் எப்படியா கொண்டவன் என்றா இந்த நேரம் தடமாடுவான். ஏதாவது கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தா அவன் தடமாடுவான். நலவுகள் ஏதாவது வந்துச்சுண்டா, பொருட்கள் சொத்துகள் ஏதாவது வந்துச்சுண்டா, அடுத்தவனுக்கு தராம தனக்கிட்ட தடுத்து கொண்டு வச்சு கொள்வான். இது மனிதண்ட சிஃபத் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அம்மா ஜுசுல வரக்கூடிய சூரா, நாங்க அடிக்கடி ஓதக்கூடிய சூரா, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸ அல்லதி ஜமஅ மாலௌ வ அத்ததம். இன்சான் சிஃபத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஜமஅ மாலௌ வ அத்ததம். மனிதண்ட தன்மை எப்படி என்றா பணத்தை அப்படியே சேகரிப்பான். அதுக்கப்புறம் அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை அத்ததா, அதுக்கப்புறம் கணக்கு பண்ணி கொண்டிருப்பான். அத்த என்று சொன்னாலும் கணக்கு பண்ணினான், கவுண்ட் பண்ணினான். அத்ததா என்று சொன்னா மீட்டி மீட்டி கணக்கு பண்ணிக்கொண்டே இருப்பான். இன்றைக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, நாளைக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, அது நேற்று தான் பார்த்தாய், பரவாயில்ல ஒரே நாளுக்குள்ள ரெண்டு கணக்கை பார்ப்பார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதண்ட சிப்பத்து இதுதான். கணக்கு பண்ணிக்கொண்டே இருப்பான், இப்ப எவ்வளவு இருக்குது, நாளைக்கு எவ்வளவு, அதுக்கப்புறம் எவ்வளவு வரப்போகுது, நாளண்டுக்கு எப்படி. அல்லதி ஜமஅ மாலௌ வ அத்ததம், அடிக்கடி கணக்கு பார்த்து கொண்டே இருப்பார். யஹ்சபு அன்ன மாலஹு அஃலதம், அவன் நினைச்சு கொண்டிருக்கிறான் இந்த பணம் என்று சொல்றது, சொத்து என்று சொல்றது அவன் கிட்ட நிரந்தரமாக இருக்க போகுது என்பதை அவன் நினைச்சு கொண்டே இருப்பான். இதுதான் மனிதண்ட சிந்தனை. இதை குரான்கள் எல்லாம் சொல்லிக்கான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே மனிதன படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான், மனிதன் துனியாவுடைய விஷயத்தில் இப்படிதான், அவனுக்கு பேராசை இருக்குது, துனியா பார்த்தா அவனுக்கு இருக்கேலா. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதன் எப்படியா கொண்டவன் என்றா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி இல்லாதவனாக நடந்து கொள்வான். அது மாத்திரமல்ல, துனியாவின் பக்கம் பேராசை உள்ளவனாக இருப்பான், ஆசை. அதான் ஹதீஸ்ல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யஹ்ரும் இப்னு ஆதம் வ யஷிப்பு ஃபீஹி இஸ்னான் அல் ஹிர்ஸு அலல் மால் வல் ஹிர்ஸு அலல் உமர். யஹ்ரும் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மனிதன் வயசுக்கு போய்த்து கொண்டே இருக்கிறான், வ யஷிப்பு ஃபீஹி இஸ்னான், ஆனா ரெண்டு விஷயம் அவருடைய வயசு பெய்து கொண்டிருக்கிறது. நாற்பது உள்ளவர் ஐம்பது ஆகிட்டார், முப்பது உள்ளவர் நாற்பது ஆகிட்டார், நாற்பது உள்ளவர் ஐம்பதுக்கு போறார், ஐம்பதுல இருந்து சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகிட்டார், வயசுக்கு பெய்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அவருடைய ரெண்டு விஷயம் வாலிபத்தை அடைந்து கொண்டே இருக்குது. வயசு பெய்து கொண்டிருக்குது, ரெண்டு விஷயம் வாலிபத்தை அடைஞ்சு கொண்டே இருக்குது. அல் ஹிர்சு அலல் மால் வல் ஹிர்சு அலல் உமர். அல் ஹிர்சு அலல் மால் என்று சொன்னா பணத்துடைய ஆசை வாலிபத்தை அடைஞ்சு கொண்டே இருக்குது. முப்பதுல உள்ள ஆசையை விட நாற்பதுல பணத்துடைய ஆசை கூட, நாற்பதுல உள்ள பணத்துடைய ஆசையை விட ஐம்பதுல உள்ள பணத்துடைய ஆசை கூட, ஐம்பதுல உள்ள பணத்துடைய ஆசையை விட அறுபதுல உள்ள பணத்துடைய ஆசை கூட. இதுதான் மனிதண்ட சுபாவம் என்பதாக நபி அவன் சொன்னான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அடே நாளுக்கு நாள் கபரின் பக்கம் போறார், உலகத்துடைய மஹப்பத் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும் என்பதாக நபி அவன் சொன்னான். அதே மாதிரி அல் ஹிர்சு அலல் மால் வல் ஹிர்சு அலல் உமர். அது மாத்திரமல்ல, வயதின் மீது பேராசை, முப்பதுல இருக்கக்கூடிய ஆசையை விட நாற்பது ஐம்பது ஆகக்குள்ள இன்னொரு நூறு வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்குமே, வாழ்றதுக்குரிய ஆசை ஒன்று உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கு. இந்த ரெண்டு வாலிபம் அடையுது, வயசு பெய்து கொண்டே இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே மனிதனுடைய சுபாவம் எப்படி என்றா, இந்த வெளிரங்கமாக பார்க்கக்கூடிய உலகத்தின் பக்கம் அவனுடைய உள்ளம் அப்படியே சாய்ந்துதான் இருக்குது. துனியாவுடைய மஹப்பத் அவனுடைய உள்ளத்துல அதிகமாக கொண்டே தான் போகும். ரப்புல் ஆலமீன் நபிமார்களின் மூலமாக எங்களுக்கு என்ன படிச்சு தாரான் என்றா, இந்த உலகம் அது ஹகீகத் இல்லாதது, உண்மையான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன படிச்சு தந்தான் என்றா, இந்த உலகம் இருக்கிறதே நீ வாழ வந்த இடம் அல்ல, இந்த உலகம் வந்து நீ ஒரு வாழ்க்கைய தயாரிக்க வந்த இடம். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை, அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்பு செய்வதற்கு நீ உலகத்துக்கு வந்திருக்கிறாய். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதுதான் நாங்கள் ஹதீஸ்களை பார்த்து எங்களுக்கு தெளிவாக விளங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட உள்ளத்துல துனியாவுடைய மஹப்பத்தை கழிச்சு பார்த்தாங்க. துனியா இருக்க ஓணும் என்பது நான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, துனியா இருக்கிறது மோசம் என்று நான் சொல்லல, துனியா உள்ளத்துல இருக்கிறது மோசம் என்று சொல்றேன். துனியா கையில இருக்கட்டும் பிரச்சனை இல்ல, ஆனா துனியா உள்ளத்துல இருக்கிறது இருக்குது, இதுதான் பிரச்சனை கூடியதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பாயில படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவங்க கிட்ட வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாயில இருந்து எழுமினோடனே முதுகுல பாய் மாக்கிருக்குது. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ரோம் பாரிஸுடைய அரசர்களை பாருங்க, எவ்வளவு அழகான பஞ்சு மெத்தைகள்ல படுத்து கொண்டிருப்பாங்க. ஆனா நீங்க இரு உலகத்துடைய தலைவராக இருக்கிறீங்க, பாயில படுத்து கொண்டிருக்கிறீங்க. யா ரசூலல்லாஹ், லவ் அமர்தனா அன் நபுஸுத லக வ நஅமல், நீங்க எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களுக்கும் நாங்க அழகான போர்வைகளை அழகான விருப்புகளை வைக்கிறோம் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜவாப் என்னன்னா, மாலி வலித் துனியா வமா அன வத் துனியா இல்லா கரகிபின் இஸ்தல்ல தஹ்த ஷஜரத்தின் தும்ம ராஹ ஃபதரகஹ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில பாருங்க, இப்னு மஸ்ஊத் என்ன சொல்றீங்க, ரோம் பாரிஸுடைய அரசர்கள் அவங்க பெரிய பெரிய மெத்தைகள்ல படுக்கலாம், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மாலி வலித் துனியா, எனக்கும் துனியாவுக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னாங்க. நானும் துனியாவும் எப்படி என்றா ஒரு டிராவலரை போலதான் என்பதாக நபி அவங்க சொன்னார். ஒரு டிராவலரை போல பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை போல, இஸ்தபல்ல தஹ்த ஷஜரத்தின் ஸும்ம ராஹ ஃபதரகஹ. ஒரு டிராவலர் அப்படியே பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, ஒட்டகத்துக்கு மேல குதிரைக்கு மேல, என்ன செய்யறாரு, மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மரத்தை விட்டுட்டு போறத போல, நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் வாழ்றதுக்கு அல்ல, இந்த டெஸ்டினேஷன் இருக்குது அது சொர்க்கம், இந்த உலகம் இருக்குது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறதுக்காக வேண்டி உள்ள இடம். எனவே இதுல நான் பெரிய மாளிகை கட்டுறது, இதுல பெரிய நான் சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்றது, இது என்னுடைய நோக்கம் அல்ல என்பதை நபி அவங்க படிச்சு தந்தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன படித்து தந்தாங்கன்னா, குன் ஃபித் துனியா கஅன்னக ராகிபுன், நீங்க துனியால ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை போலறீங்க. அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ் ஆபிரு ஸபீலின், அதுக்கு பிறகு நபி அவங்க சொன்னாங்க, பிரயாணம் செய்யறவனை போல அல்ல, டிராவலரை போல அல்ல, நீங்க ரோட கிராஸ் பண்ற ஒருவனை போல இந்த உலகத்துல வாழுங்க என்பதாக. டிராவலர் என்று வந்தாலும் என்ன வரும், கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, அவரும் அவருடைய ஜேர்னிக்காக வேண்டி பிரயாணத்துக்கு தேவையான சாப்பாடு எடுத்துக்கொள்வார், தண்ணி எடுத்துக்கொள்வார், எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் பிரயாணத்துக்கு போவார். ஆனா ரோட மாறுறவர் இருக்கிறாரே, அந்த அளவும் பிரயாணத்துக்கு அவர் தயாரிப்பு செய்ய மாட்டார். யார் சரி ரோட் மாறுறதுக்காக வேண்டி தண்ணி எடுத்துக்கொண்டு பேக் ஒன்று எடுத்துக்கொண்டு நான் ரோட் மாற போறேன்னு என்ன சொல்லுவாரா, இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துனியால நீங்க இப்படி வாழுங்க, துனியாவுடைய மஹப்பத்த உள்ளத்துக்குள்ள போடவானம், இந்த துனியாவுடைய மஹப்பத் உள்ளத்துல வாரதிருக்கிறே, எல்லாம் பாவங்கள் எல்லாம் ஃபசாதுக்கும் அடிப்படையான ஃபண்டமெண்டல் ரீசன் என்பதாக நபி அவங்க சொன்னார். துனியாவுடைய மஹப்பத் வாரது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே உலகத்துல ஒரு மனிதன் வாழ்றதாக இருந்தா ஆக முக்கியம், எங்களுடைய சலஃபு சாலிஹீன், எங்களுக்கு முந்தின அந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை பார்த்து எங்களுக்கு விளங்கலாம், அவங்க உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையால சொல்லி காட்டினது மட்டுமல்ல, வாழ்க்கையால செஞ்சும் காட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வார்த்தைகளால சொல்லி காட்டினது மட்டுமல்ல, வாழ்க்கையால செஞ்சு காட்டினாங்க உலகத்துல நீங்க எப்படி வாழணும் என்பது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாடினாங்க என்றா, விரும்பினாங்க என்றா, முழு உலகத்துடைய அந்த ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் உலகத்துடைய ஆட்சியை தந்தானோ அத மாதிரி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனாக வாழறிஞ்சு. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தெளிவாக கேட்கிறான், ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உஹதுடைய மலைகள் மலை இருக்குதே, அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருது மக்கள் அரிக்கக்கூடிய சின்ன சின்ன மலைகளை தங்கமாக்கி தருவான் அல்லாஹ் கேட்கிறான். سالني ربي اي يجعل لي بفحا مكه ذهبا فقلت لا يا رب اجوع يوما واشبع يوما. اي محمد இந்த மதீனால மக்கள உள்ள சின்ன சின்ன மலைகள உங்களுக்கு தங்கமாக்கி தரவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வானம் யா அல்லாஹ், ஒரு நாள் பசித்திருக்கிறேன், ஒரு நாள் நான் சாப்பிடுறேன் யா அல்லாஹ். எப்ப பசித்திருக்கிறேனோ உனக்கிட்ட நான் சாப்பாட கேட்கிறேன் யா அல்லாஹ், எப்ப சாப்பிடுவேனோ அந்த நாள் உனக்கு நான் நன்றி செலுத்துறேன், சுக்கூர் செய்யறேன் யா அல்லாஹ். துன்யத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடினாங்கண்டா, ஒரு வார்த்தை சென்ன அல்லாஹ் உஹதுடைய மலைய மக்காவுடைய மலைகளை தங்கமாக்கி தருவான். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு காட்டினாங்க, இந்த உலகம் இருக்குதே இது நிரந்தரமான இடம் அல்ல, இது நிரந்தரமான இடம் அல்ல. சஹாபாக்களுக்கும் இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டு போறாங்க, ஒரு சஹாபி அவருடைய கொட்டேஜ், எங்களுக்கு அவருடைய ஹவுஸ் என்னும் சொல்ல கஷ்டம், அவருடைய வீடு என்னும் சொல்ல கஷ்டம், ஏன்னா வீடு என்று சொல்ல அளவுக்கு அவ்வளவு பெருசா இருக்கல, அவருடைய சின்னொரு குடிசைய அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த சஹாபி கிட்ட என்ன செய்றீங்க? சொன்னாங்க, யார் சொல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் போதாம் இருக்குது யார் சூழல்லா, அவர் சுட்டி கொஞ்சம் நான் அதை சரி கட்டுறேன் யார் சூழல்லான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதை விட உங்களுக்கு மௌத்து வேகமாக வரும் என்பதாக சொன்னா, நீங்க வாழ்றதுக்காக வேண்டி வீட்டை தயாரிக்கிறீங்க, அதை விட அவசரமாக உங்களுக்கு மௌத்து வரும், மௌத்துக்கு தயாரிப்பு செய்யுங்க என்பதாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களோட உள்ளம் கொஞ்சம் துனியாவின் பக்கம் திரும்பினாலும் அவசரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய சிந்தனையை கொடுப்பாங்க. அந்த மௌத்தை பத்தி சிந்திச்சு உலகத்துடைய வாழ்க்கையை பத்தி பெருசா எடுத்துக்கொள்ளவானம் என்று சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய ஹாலாத் எடுத்து பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில கூட அந்த விஷயத்தை தான் மெயின்டைன் பண்ணினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மார்களுக்கு புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஒரு வருஷத்துடைய செலவு கொடுத்திருக்கிறாங்க, ஆனா அந்த மனைவி மார்களுக்கு கொடுத்த திறமையை தன்னெண்டா, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, சில நேரத்துக்கு 3 மாதங்கள் ஆகும், அந்த 3 மாதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அடுப்பு பத்திரிக்காது என்பதாக சொன்னாங்க. 3 மாதம் நாம சும்மா யோசிச்சு பார்ப்போமே, நேற்று முந்தநாத்து அதுக்கு முந்தின நாள், இந்த 3 நாள் அடுப்பு பத்தாத எந்த வீடும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் அல்ல, 3 மாதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய அடுப்பு பத்தில்ல. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவாங்க, எங்ககிட்ட இருக்கிறது ஈச்சப்பழம், பேரீச்சப்பழம், டேட்ஸ், அதே மாதிரி தண்ணி, இதுதான் எங்களுடைய சாப்பாடு என்ன சொன்னா. ஒரு நாள் ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவோட வீட்டுக்கு போறாங்க, ஜாபிர் என்ன சார் இருந்தா சாப்பிட தாங்களே, சொன்னாங்க, யார சொல்ல ஒன்றுமே இல்ல யார சொல்லல, எங்களுக்கு கிட்ட அல் ஹல் ஹல் என்று சொன்ன ரொட்டி இருக்குது, ஆணம் இல்ல. சொன்னாங்க, யார சொல்ல வினாகிரி மட்டும்தான் இருக்குது யார சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமல் இதாம் அல் ஹல், நிஅமல் இதாம் அல் ஹல், ஆக சிறந்த ஆணம் இருக்குது, கிரேவ் இருக்குது, அது வினாகிரி தான் என்பதாக சொல்லி குணார வச்சு முழு மனித சமுதாயத்துக்கும் படிச்சு காட்டுறாங்க, வினாகிரியோடையும் எங்களுக்கு ரொட்டி சாப்பிடலாம் என்பதை படிச்சுட்டாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பாருங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உம்மத்துக்கும் படிச்சு தாராங்க, வினாக்கிரி இருக்குது, அந்த வினாக்கிரி வினிக இதை நீங்க தொட்டு, இதுல நீங்க தொட்டும் உங்களுக்கு இது ஆழமாக எடுத்து உங்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கையை வாழலாம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு இதை படிச்சு கொடுத்தாங்க. நீங்க சிம்பிளா உலகத்துல வாழுங்க, நீங்க உலகத்தை பெருசா பெரட்டி நீங்க சம்பாதிக்கணும் என்பதா உங்களோட நோக்கமாக ஆக்கிக்கொள்ள வேணும் என்பதாக படிச்சு தந்தாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த முறையில உலகத்துல வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் சஹாபாக்களும் உலகத்துல வாழ்ந்தாங்க. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் பைத்துல் மால்ல இருந்து அவங்களை அவர்களுக்கு ஒரு மந்த்லி அலவன்ஸ் கொடுத்தாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தேவையை விட கூட அந்த பைத்துல் மால்ல இருந்து அலவன்ஸ் எடுக்கவே இல்லை. மனைவிக்கு கொடுப்பாங்க வீட்டு செலவுக்காக வேண்டி, அந்த வீட்டு செலவுக்கு கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் மீய வச்சு ஒரு சந்தர்ப்பத்துல மனைவி கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் செஞ்சதுக்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விளங்கினாங்கடா, அப்ப நான் உங்களுக்கு கொடுக்கற செலவு கூட இருக்குது, அது சுட்டிதான் நீங்க மீய வச்சு நீங்க ஸ்வீட்ஸ் கொஞ்சம் செஞ்சிருக்கிறீங்க, அடுத்த மாசத்திலிருந்து நான் இன்னும் குறைச்சிதான் தருவேன் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் எவ்வளவு சிம்பிளாக இருந்தாங்க. உலகத்துல மூணில் ஒன்று ஆட்சி செஞ்சாங்க, ஒன் தேர்ட் உலகத்துல மூணில் ஒன்று ஆட்சி செஞ்சாங்க. ஆனா கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எவ்வளவு சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல சஹாபாக்களின் வெளிநாடுகள்ல இருந்து அதிகமான மக்கள் வராங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்கிறதுக்கு. முஸ்லிம்ஸ், நன் முஸ்லிம்ஸ் எல்லாம் வராங்க. இவர் சாதாரண டிரெஸ் ஒன்றுதான் உடுத்து கொண்டிருப்பாங்க. சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, எப்படி உமரோட பேசுறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவி ஹஃப்ஸா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகள் ஹஃப்ஸாவை வச்சு என்ன செய்யறாங்க, பேச வைக்கிறாங்க. செல்வாங்க, இந்த ஏண்ட டிரெஸ் மாத்த சொன்னவங்க ஏண்ட முன்னுக்கு வந்தாங்க, அவங்களோட முகத்தை மாத்திருப்பேன் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ எவ்வளவு சிம்பிளாக வாழ்ந்தாங்கன்னு. ஏன் இந்த டிரெஸ் மாத்த சொல்றாங்க? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஏன் அவர் ஒரு ஹலீஃபா, அவர் ஒரு அரசரை போல உடுக்கணும் என்று சிலர்களோட உள்ளத்துல வந்துச்சு. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை விரும்பவே இல்லைன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, அப்படியா கொண்ட ஒரு வாழ்க்கை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அவருடைய காலத்தில் உள்ள கவர்னர்மார்கள், உதாரணத்துக்கு நாங்க எடுத்தா முழு இஸ்லாமிய நாட்டுக்கும் ஹலீஃபாவாக இருக்கிறது, அமீருல் மூமினியாக இருக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு ஏரியாக்கும் கவர்னர்மார்களை வச்சாங்க, மினிஸ்டர்மார்களை போடுறத போல கவர்னர்மார்களை வச்சாங்க. இந்த கவர்னர்மார்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படிச்சு கொடுத்தது இந்த முறைதான். சொன்னாங்க, கவர்னர்மார்களுக்கு உங்களோட வீட்டுல கதவு இருக்கலாம், ஏன் மக்கள் எப்ப வந்தாலும் உங்களை சந்திக்கலுமா இருக்கும். நீங்க ஓட்டக்கூடிய வாகனம் இருக்குது, அது இந்த கேட்டகரியில உள்ள ஒரு குதிரையாக தான் இருக்கணும். இதை விட ஹை குவாலிட்டி குதிரை வாங்குறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை. நீங்க வாழக்கூடிய வீடு இருக்குது, இந்த ரேஞ்சில் உள்ள வீடா இருக்கணும். இதுக்கு பார்க்க பெரிய வீடு எடுக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை. நீங்க உடுக்கக்கூடிய டிரெஸ் இருக்குது, அதனுடைய திக்னஸ் இப்படி இருக்கணும். இதை விட சஃப்டான ஆடைகள் உடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. யார் இது? முழு உலகத்துடைய மூணில் ஒன்று ஆட்சி செஞ்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கவர்னர்மார்களுக்கு போட்ட சட்டம். யார் கவர்னராக ஆகுவாங்களோ அவர் ஒரு வருஷம் ஆடுகளை மேய்த்திருக்கணும் என்றது ஒரு நிபந்தனை. அவர் ஒரு செப்படாக இருக்கணும். ஆடுகள் மேய்க்கிறது லேசி இல்லை. எப்ப மக்களுடைய கஷ்டத்தை விளங்குவாங்களோ அப்பதான் அவர்கிட்ட ஒரு அழகான லீடர்ஷிப் வரும் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படிச்சு கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல அவங்க ஷாமுக்கு போறாங்க. இந்த காலத்துல ஷாம் என்று சொன்னா, அந்த காலத்துல ஷாம் என்று சொல்றது நாலு நாடுகளை ஒன்று சேர்த்தா இந்த காலத்துடைய ஷாம் அந்த காலத்துல எங்களுக்கு விளங்கலாம். இந்த காலத்தில் உள்ள பலஸ்தீன், இந்த காலத்தில் உள்ள சிரியா, இந்த காலத்தில் உள்ள லெபனான், இந்த காலத்தில் உள்ள ஜோர்டான், இந்த நாலு நாடுகளை சேர்த்தா அந்த காலத்தில் உள்ள ஷாம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்கள், இந்த முழு ஷாமுக்கும் கவர்னராக இருந்தாங்க அபு உபைதுல்லா, அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் மூமினின், சில ஏரியாக்களுக்கு சில கவர்னர்மார்களை விசிட் பண்ண போவாங்க, நாங்க சொல்ற மாதிரி நீங்க செய்யறீங்களா என்று பாக்க. அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்க போறாங்க அங்கே, எங்க சிரியாக்கு, ஷாமுக்கு. ஷாம்ல போயிட்டு பார்த்தா அந்த ஷாம்ல உள்ள மக்கள் எல்லாமே அதிகமான இஸ்லாத்துக்குள்ள வந்து அவங்க எல்லாம் லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீதமான ஒரு ஆட்சி அழகான அமைப்புல நடக்குது. எல்லாம் பிரச்சனைகளை பாக்குறாங்க, மாஷா அல்லாஹ், அழகான அமைப்புல கவர்னர் விஷயங்களை செஞ்சு கொண்டு போறார். அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடைசிக்கு சொன்னாங்க, அபு உபைதா, எனக்கு இந்த சகோதரருடைய வீட்டை கொஞ்சம் பார்க்க ஆசையா இருக்குது. யாருடைய வீடு? கவர்னருடைய வீடு. எல்லாமே நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு பார்க்கணும் இங்குள்ள அமீர், அவருக்கு இந்த துனியா எந்த அளவுக்கு உள்ளத்துல வந்திருக்குதுன்றதை பார்க்கணும் என்று சொல்றான். சொன்னாங்க, உமர் எனக்கு இந்த வீட்டை காட்டுறதுன்ற பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க அந்த வீட்டை கண்டு அழுவீங்க என்பதாக சொன்னா பிரச்சனை இல்ல. நான் வாரன் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, டவுன் ஏரியா இருக்குது, அந்த டவுன் ஏரியால இருந்து வீடுகள் எல்லாம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி உமர் ரதி அல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, எங்க வீடுகள் சொன்னாங்க, இந்த வீடு எல்லாம் பாஸ் பண்ணி கொண்டு போகணும். எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் பாஸ் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு கிராமப்புறத்துக்கு வந்துட்டான். ஒரு கிராமப்புறத்துல ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு சின்னோரு குடிசை ஒன்று இருக்குது. உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க அதை பார்த்த உடனே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, கண்ணால் அப்படியே கண்ணீர் வரும். சொன்னாங்க, அபு உபைதன், இவ்வளவு பெரிய சாமுக்கு நீங்க கவர்னராக இருக்கிறீங்க, இது நீங்க இருக்கிற ஊடா? சொன்னாங்க, இதுதான் ஊடு என்று சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, சின்னோரு குடிச உள்ளுக்கு போய் பாக்குறாங்க, ஒரு சாமரமும் இல்ல. சொன்னாங்க, அபு உபைதன், ஒன்றுமே இந்த வீட்டுக்குள்ள இல்லையே. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே கூரல கையை போட்டுட்டு ஒரு கோப்பை ஒன்று எடுக்கிறாங்க. அந்த கோப்பை என்ன இருக்குது, தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்குள்ள ஒரு ரொட்டி ஒன்று காய வச்சிருக்கிறான். சொன்னாங்க, உமர், இதுதான் நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடுன்னு சொன்னாங்க. இந்த வீட்டுல ரொட்டி சுடுறதுக்காக வேண்டி ஒரு கிழமைக்கு ஒருக்க ஒரு லேடி ஒன்று வருவா, என்னண்டா நான் மிச்சம் வீட்டில் எரிந்து படாது, நான் மக்களுடைய விஷயங்களை பார்க்கணுமே, இரவுல தங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவன். சொன்னாங்க, இந்த ரொட்டிய நான் ஒரு கிழமைக்கு தேவையான ரொட்டி அல்லது ரெண்டு கிழமைக்கு தேவையான ரொட்டிய அந்த பெண்மணிக்கு சொல்லுவேன், சுட்டு வைங்க என்று. எப்படியும் ரொட்டி அப்படியே காஞ்சி போய்த்தரும், தின்றதுக்கு முன்னால தண்ணிக்குள்ள போட்டு வச்சு அதை தான் நான் சாப்பிடுவேன் நினைத்தேன். அங்க கவர்னர் இவ்வளவு சிம்பிளிசிட்டியுடைய வாழ்க்கைய வாழ்றாரு, முழு உலக மக்கள் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தால தீனையும் கொடுத்திருக்கிறேன், துனியாவும் கொடுத்திருக்கிறார். சொன்னாங்க, எனக்கிட்ட உள்ள இந்த பக்குவம் தான் இந்த மக்கள் கிட்ட இந்த பக்குவம் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சஹாபாக்கள் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போக்கில் இருந்தாங்க, அததான் அந்த மக்களுக்கும் பல மாற்றங்கள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆல உருவாக்கினார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த அளவுக்கு வருவது அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல ஒரு பெரியோர் விருந்தொண்டு இருந்துச்சு. உமர் ரதி அல்லாஹு அன்ஹு எல்லாத்துக்கும் விருந்து போட்டுறாங்க, சாப்பாடு பங்கிடுறாங்க. ஒரு சஹாபி உமர் ரதி அல்லாஹு அன்ஹு கவனிச்சு கொண்டே இருக்கிறான், எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சுட்டாங்க. ஆனா உமர் ரதி அல்லாஹு அன்ஹு சாப்பிடல. இந்த காலத்துல யஹூதி நஸ்ரா கூட செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், உலகத்துல நிம்மதி வரணும் என்றா அது உமருடைய ஆட்சியாக இருக்கணும் என்பதாக. ஏன், அப்படி ஒரு லீடர் இருந்தால்தான் உலகத்துல நிம்மதி நிலை நாட்டையிலும். எனவே சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்கிறாங்க, ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறோம், உமர் ரதி அல்லாஹு அன்ஹு சாப்பிடல, விசேஷமான சாப்பாடு. அவர் கவனிச்சு கொண்டு இருக்கிறார், உமர் ரதி அல்லாஹு அன்ஹு எல்லாம் சாப்பிடுற நேரத்துல ஒரு ஒதுக்கு புறமாக போயிட்டு அவருடைய சின்ன ஒரு பேக் கொண்டிருந்து அதை திறந்து அதிலிருந்து சாப்பிடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த சஹாபி போயிட்டு பார்த்தா இவர் சாதாரண பார்லி சாதாரண ரொட்டி துண்டு ஒன்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். மக்களுக்கு அதை, ஆனா உமர், நான் ஹலீஃபா, நான் இதை தான் சாப்பிடுவேன் என்று போக்கிருக்குது. அது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எப்படி வாழ்ந்து காட்டினாங்களோ அந்த முறையில தான் நான் வாழுவேன் என்றதை எடுத்து காட்டணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், உலகத்துடைய மஹப்பத் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலேயோ சஹாபாக்களோட உள்ளத்திலேயோ இருக்கல. சில சஹாபாக்களோட கையில உலகம் இருந்துச்சு, ஆனா இந்த சஹாபியுடைய உள்ளத்திலேயும் உலகம் இருக்கல. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய வசதியை கொடுத்திருந்தான், ஆனா உலகம் இருந்தது கையில தான், உலகம் உள்ளத்தில் இருக்கல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய, இந்த காலத்துல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போல உலகத்தில் ஆகப்பெரிய மல்டி மில்லியனர் எடுத்தாலும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கிட்ட இருந்த அந்த வெல்த், அந்த பணம் யாருக்கிட்டும் இருக்கல. ஆனா பணம் இருந்துச்சு, அது கையில தான் இருந்துச்சு, அந்த பணமும் உள்ளத்தில் இருக்கல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள், ஒரு நாள் சாப்பிடுறதுக்கு உட்கார்றாங்க, சாப்பாடு வைக்கப்படுவது, அழுகுறாங்க. கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க? சொன்னாங்க, நான் இப்படி சாப்பிட போறேன், ஆனா எனக்கு முந்தின ஹுலஃபாய் அர்பா, அந்த நாலு ஹலீஃபாக்கள், அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சாப்பிடலே என்று சொல்லிட்டு அப்படியே எழுப்பி போறாங்க, சாப்பிடல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, உலகத்துடைய ஃபசாத் ஃபித்னாவுக்கு அடிப்படையான ஒரு காரணம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல துனியாவுடைய மோகம், துனியாவுடைய மஹப்பத் இருக்கிறது. நாம் எவ்வளவுதான் தலையங்கம் சிம்பிளிசிட்டி என்று சொன்னாலும் நன்றாக விளங்க வேண்டிய விஷயம், துனியாவுடைய மஹப்பத் இருந்தா இந்த சிம்பிளிசிட்டி என்ற தலையங்கம் பேசியே வேலை. சிம்பிளிசிட்டி பேசுறதாக இருந்தா முதலாவது விஷயம் உலகத்துடைய மஹப்பத் உள்ளத்தால தூக்கி வீசணும். அது உள்ளத்துல இருக்கும் வரை எங்களோட வாழ்க்கையில ஒரு நாளும் சிம்பிளிசிட்டி என்றது வரவே வராது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மல்டி மில்லியனராக இருந்தாலும் சில நேரத்துக்கு சரியத்துடைய பார்வையில் அவர் சிம்பிளான வாழ்க்கையை வாழ்றாரா இருக்கும் எதை வச்சு சொல்லலாம், அவருடைய உள்ளத்துல துணியா இல்லைன்றதை வச்சுதான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சில நேரங்கள்ல நாங்க ஆரம்பத்தில இருந்து பேசி வந்த விஷயங்களை பார்த்தா நீங்க நினைப்பீங்க, அதுல சொல்றதை பார்த்தா உலகத்துல வாழவே இல்லா, தண்ணிக்குள்ள ரொட்டியை போட்டு காய வச்சு சாப்பிடுறது, ஒரு குடிசையை செஞ்சு கொண்டிருந்தவருக்கு அதை விட மவுத்து முன்ன காலம் வரும் அசுட்டி ஊட்ட செய்யவான நீங்க மவுத்துக்கு தயாரிப்பு செய்யுங்கன்னு சொல்றது, அபு உபைதுல்லா அபு உபைதா பின் ஜர்ராஹுடைய வீட்டுடைய ஆலாத பார்த்தா, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வாழ்க்கை சஹாபாக்களோட வாழ்க்கை முறைய ஹஜ்ரத் சொல்றதை பார்த்தா எங்களுக்கு உலகத்துல வாழவே இல்லைன்னு நாங்க முடிவு செய்வோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னும் தெளிவாக நீங்க கேட்க வேண்டிய ஒரு விஷயம்தான், நான் இப்பிலிருந்து சிம்பிளிசிட்டியுடைய சில உசூல்களை, சில கவாயித்களை, சில மேக்ஸிம்ஸ் நான் விளங்கப்படுத்துவேன். அந்த உசூல்களை, அந்த கவாயித்களை, அந்த அடிப்படைகளை நீங்க விளங்குறதாக முக்கியம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முதலாவது ஷரியத் படித்து தரக்கூடிய ஒரு உசூல் தான் சிம்பிளிசிட்டியுடைய விஷயத்துல படித்து தரக்கூடிய அடிப்படையான ஒரு காயிதா, ஒரு லீகல் மேக்ஸிம் என்று நாங்க விளங்கினாலும் பரவாயில்ல, அதுதான் அல் கனாஅ என்று சொல்லக்கூடிய போதும் என்ற தன்மைகள் உள்ளத்துல வரும். எப்போ ஒரு மனிதன் உள்ளத்துல போதும் என்ற தன்மை இல்லையோ, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அவர்கிட்ட ஒரு நாளும் சிம்பிளிசிட்டி வரவே வராது. இது முதலாவது காயிதா. எல்லாத்துடைய உள்ளத்துல போதும் என்ற தன்மை வாரது இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு நிஅமத் என்றது விளங்கிக் கொள்ளவோ. இந்த நிஅமத் அல்லாஹ் நினைச்சு எங்களுக்கு தரவணுமே தவிர, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நிஅமத்தை எங்களுக்கு அடைவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, எதை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானோ அதை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்றது. எனக்கு மாசத்துக்கு இவ்வளவுதான் அல்லாஹ் எனக்கு தாரான், இதை வச்சு என் வாழ்க்கையை கொண்டு போறது இருக்குது. இதுக்கு பேர் தான் அல் கனாஅ என்று சொல்லக்கூடிய போதும் என்ற தன்மை. கனாஅக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, எதை அல்லாஹ் தந்தானோ இதை வச்சு நான் இந்த வாழ்க்கையை கொண்டு போவன். ரெண்டாவது, நான் அல்லாஹ் எனக்கு கதர்ல இவ்வளவுதான் எழுதியிருக்கிறான், இதை வச்சு நான் சந்தோஷப்படுவேன் என்று உள்ளத்துல வாரதிருக்குது. இதுக்கு பேர் தான் அல் கனாஅ. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த கனாஅத் ஒருத்தர் வாழ்க்கையில வாரதாக இருந்தா ரெண்டாவது உசூலை விளங்கிக் கொள்ளுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க, உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தன்ஸுரு இலா மன் ஹுவ ஃபவ்கக்கும். இது ஆக முக்கியமான உசூல். இரண்டாவது உசூல், இந்த கனாகத் என்று சொல்லக்கூடிய போதும் என்ற தன்மையோட உள்ளத்துல வாரதாக இருந்தா நபியாக படித்து தந்த இரண்டாவது உசூல் தான், உங்களுக்கு கீழே உள்ள மக்களை பாருங்க, உங்களுக்கு மேல உள்ள மக்களை நீங்க பார்க்க வேணும். எப்ப மேல உள்ள மக்களை நீங்க பார்ப்பீங்களோ, அட எனக்கு வந்து மாசத்துக்கு 20,000 ரூபா, அவருக்கு ஒரு 30,000 ரூபா, நான் எப்படி சரி 30,000 ரூபா ஆக்கணும். அவருடைய வீட்டை பாருங்க, என்ன வீடு சின்னதா இருக்குது, அவருடைய வீடு பெருசா இருக்குது, எப்படி சரி அவரை போல ஒரு வீடு ஒன்று கட்டணும். என்ன வாகனம் ஒன்று இல்ல, பாரு அவருக்கு ரெண்டு வாகனம் இருக்குது, அவரை போல நான் ஒரு வாகனம் வாங்கணும். இப்ப எனக்கு மேல உள்ளவங்களை நான் பார்க்க போயினோ, எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி என்ன நடக்கும், துனியாவுடைய மஹப்பத் வந்து கொண்டே இருக்கு. நபி அவங்க படித்து தந்த ஆக முக்கியமான பாடம், உங்களுக்கு மேல உள்ளவரை பார்க்க வேணும், உங்களுக்கு கீழே உள்ளவரை பாருங்க. எங்களுக்கு கீழே உள்ளவரை பார்த்தா, அடே எனக்கு மாசத்துக்கு 30,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம், அடே 10,000 ரூபா சம்பளத்துக்கு எத்தனை பேர் வாழ்றா, எங்க வீட்டுல மாஷா எல்லாம் அழகான ஒரு அமைப்பு கொண்டிருக்குது, சில குடிசைகள் இருக்குது, மழை பெய்ஞ்சா நிலையும். இந்த கீழே உள்ள மக்களை பாருங்க, எப்ப நீங்க மேல உள்ளவங்களை பார்க்க போவீங்களோ, உங்களோட துனியாவுடைய மஹப்பத் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போ. ஏன் நாங்க அவரை தான் ஃபாலோ பண்ண பாக்குறோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, என்னையோட வேலை செய்யறவங்களுக்கு இவ்வளவு சம்பளம், நான் அதுக்கு பார்க்க போகணும். அவர் அந்த இடத்துக்கு போனா அவருக்கு விலங்கும் அடே, அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு இன்னும் கூட சம்பளம். இவர் அந்த லெவலுக்கு போவார், அந்த லெவலுக்கு போனா விலங்கும், அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு இன்னும் சம்பளம், அவர் அந்த லெவலுக்கு போவார். அவர் போக 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 துனியாவுடைய மகப்பத் தான் கூடுமே தவிர, கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, சிம்பிளிசிட்டி அவருடைய வாழ்க்கையில வரவே வராது. எனவே முதலாவது காயிதா உசூல் தான் அல் கனாஅ, போதும் என்ற தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்த துஆ தான், அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி, யா அல்லாஹ், நீ எங்களுக்கு எனக்கு என்ன ரிஸ்க தந்திருக்கிறாயோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய தன்மை எனக்கு தருவாயாக. துஆ கேட்கணும் கனாஅ கிடைக்கிறதுக்கு. ரெண்டாவது நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி. ரெண்டாவது வபாரிக்லி ஃபீஹி, யா அல்லாஹ், எனக்கு எவ்வளவு கொஞ்சத்தை தாராயோ அதுல நீ பரக்கத்தும் செய்வாயாக. யா மாசத்துக்கு 30,000 ரூபாய் தான் சம்பளம், யா அல்லாஹ், இத கொண்டு இந்த வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த 30,000 ரூபாயில பரக்கத் செய்வாயா. ஒருத்தருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, பரக்கத் என்று செல்றது கூடையா கிடைக்கிறது அல்ல, பரக்கத் என்று செல்றது இருக்கிறத கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய தன்மைக்கு தான் பரக்கத் என்று சொல்றது. ஒருத்தருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம், ஆனா அவருடைய ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் அல்லது மெடிக்கல் வார பில் மட்டும் அவருக்கு 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய் போகுது. இவருடைய வாழ்க்கையில பரக்கத் இல்ல. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 30,000 ரூபாய் தான், அவர் பார்த்தா கொஞ்சம் சோம் இல்லாம போனாலும் சின்ன சின்ன மருந்துகள் கொடுத்தோடனே மாஷால்லாஹ் சோமா போகுது. அவருக்கு டிராவலிங் லேசா இருந்துச்சு, நான் தாழல போக்கல, ஒருத்தர் போறார் அவரை நேர்த்தி கொண்டு போறாரு, மாலையில வரக்கூட இன்னொருத்தர் வாரார் அவரோட வாரன், எனக்கு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இல்ல. எனவே 30,000 ரூபாய் கொண்டு வந்து வாழ்க்க போகுது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, இவர் கனாத்தோட வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கையில பரக்கத்தையும் அல்லாஹ் உண்டாக்கியிருக்கிறார். அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி, யல்லா, நீ எது எனக்கு தந்திருக்கிறாயோ அதை கொண்டு போதுமாக கொள்ளக்கூடிய சிஃபத்தை தருவாயாக. பாரிக்கே சீஹி, யால், அதுல நீ பரக்கத் செய்வாயாக. மூணாவது அதே துவால பாருங்க எவ்வளவு ஹிக்மத். மூணாவது துவா அதே தொடர்ல நபி அவங்க கேட்டாங்க, வஹ்லுஃப் வஹ்லுஃப் அலா குல்லி ஹாயிபத்தின் லீ மின்க பிஹைர், யால, எதெல்லாம் எனக்கு கிடைக்காம இருக்குதோ அதை விட சிறந்ததை நீ எனக்கு பகரமாக தருவாயாக. அவரை போல ஒரு வாகனம் இல்ல, இவரை போல ஒரு வீடு இல்ல, இவரை போல ஒரு வசதி இல்ல, ஆனா எது எனக்கு நீ தராம இருக்கிறாயோ அதை விட சிறந்தது நீ எனக்கு தருவாயாக. ஒன்று உலகத்துல தருவாயாக, அப்படி இல்லாட்டி ஆகரவ தருவாயா. அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி வபாரிக் லி ஃபீஹி வஹ்லுஃப் அலா குல்லி ஹாயிபத்தின் லி மின்க பிஹைர், யால, எனக்கு இவரோட வாகனம் இல்ல, அவரோட வீடு இல்ல, ஒன்றும் இல்ல, பரவாயில்ல, யா அல்லாஹ், இதை விட சிறந்தது எனக்கு நீ சொர்க்கத்துல தருவாயா. துனியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, நபியாவோட துவா நபியா உம்மத்துக்கும் படிச்சு தந்தாங்க, இந்த துவாவை நீங்க கேளுங்க. துனியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, எனவே முதலாவது உசூல் தான் நாங்க அல் கனாஅ, போதும் என்ற தன்மையோட வாழ்றது. அந்த கனாஅக்குள்ள ரெண்டு விஷயம், ஒன்று அல்லாஹ் எதை தந்தானோ அதை போதுமாக்கிக் கொள்றது, ரெண்டாவது அல்லாஹுடைய கதிரை பொருந்து கொள்றது. ரெண்டாவதாக முக்கியமான உசூல், மேல உள்ளவங்களை பார்க்கறது இல்ல, கீழே கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்க்கறது இருக்குது. இதாக முக்கியம். நீங்க உங்களோட வைஃப ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஒரு சல்லிக்காரன் வீட்டுக்கு கொண்டு போங்களே, அந்த வீட்டுல கிச்சனை போயிட்டு பார்த்த உடனே வைஃப் உள்ளத்துல என்ன வரும் தெரியுமா, பாருங்களே அவனோட டைனிங் செட்டு, பாருங்களே அவனோட கட்லரி செட்டு, பாருங்களே அவனோட கிச்சன், அவங்களுக்கு சும்மா ஸ்விட்ச போட்டா பிளெண்டர் இருக்குது, ஃபுட் ப்ரொசஸர் இருக்குது, அது இருக்குது. இந்த வீட்டை பார்த்த உடனே சும்மா ஆட்டோமேட்டிக்கலி அடே எங்களுக்கும் இப்படி ஒன்று எடுக்கல தான் வரும். சரியா அதுக்கு அடுத்த நாள் உங்களோட வைஃபை கொண்டு போவோம் இன்னொரு வீட்டுக்கு, எந்த வீட்டுல கிச்சனே இல்லையோ, அந்த வீட்டுக்குள்ள ரூமும் இல்ல, கிச்சனும் இல்ல, ஒன்றும் இல்ல, அப்படி ஒரு குடிசைக்குள்ள விட்டு சொல்லுங்க பாருங்க, அவங்க ஒரு சைட்ல தான் அந்த அந்த லாமன அடுப்ப வச்சு ஆக்குறாங்க, அல்லது வெறவு அடுப்பை வச்சு ஆக்குறாங்க. அப்படி ஒரு வீட்டுக்கு கொண்டு போனா அல்லாஹ் எங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறான், சுபஹானல்லாஹ், பாருங்களே அந்த வீட்டை. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, இந்த உசூல தான் நபி அவங்க படிச்சு தந்தான். நடந்திருக்குது, நாங்க 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 புலங்குறதே பெரிய பெரிய பாட்டிகளோட. எனவே எங்களோட நூனமார்கள் கிட்ட ஆட்டோமேட்டிக்கலி துணியா வரதான் செய்யும். புண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதுக்காக வேண்டி நான் சொல்றேன், உங்களோட பிள்ளைகளுக்கு தரபியத் கொடுக்கிற நேரத்திலையும் பிள்ளைகளுக்கும் சிம்பிளிசிட்டியை படிச்சு கொடுவோம். பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஏழு பிள்ளைகளோட பலகாரத்தை கொடுவோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மாசத்துக்கு ஒருக்கா, ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு எத்தையும் காண ஓப்பனேஜுக்கு கொண்டு போங்க. அந்த பிள்ளைகளோட ஆலோசனை காட்டுங்க, கஷ்டமான வீடுகளை காட்டுங்க, வெள்ளம் வந்தா எட்டையாகிற வீடுகளை போயிட்டு காட்டுங்க. அந்த நேரத்துலதான் எங்களோட பிள்ளைகள், எங்களோட மனைவிமார்களோட உள்ளத்தில் அப்படி அல்லாமல் எப்படி எச்சரிக்கிறான் என்றது வரும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எவ்வளவு முக்கியமான ரெண்டு உசூல்களை நபி அவங்க படிச்சு தந்தான். மூணாவது விஷயம், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மூணாவது விஷயம், இப்ப நீங்க நினைப்பீங்க, அப்ப கிடைக்கிறத கொண்டு போதுமாக்கி கொண்டா அதை விட கூட ஒண்ணு சம்பாதிக்கிறதா, ஒருத்தருக்கு பிசினஸ் டெவலப் பண்ணலாம், இதெல்லாம் வார கேள்விதான். அப்ப கிடைக்கிறது போதும், ஒரு மாசத்துக்கு போதும், அதை சுட்டி நான் இதை விட கூட சம்பாதிக்கிறது ஹராம இஸ்லாத்துல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுவோம். தலையங்கம் சிம்பிளிசிட்டி ஓணுமெண்டா உளமாக்கல் என்ற ரீதியில ஒரு பக்கத்தை போக்கஸ் பண்ணி ஆக நபி அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க, சகாபாக்கள் வாழ்ந்தாங்க என்றதை மாத்திரம் பேசி பயானம் முடிக்கலாம். ஆனா நோக்கம் அது இல்ல. நாங்க வாழ்ற இப்ப உலகம் இருக்குது, நான் அப்படி சொன்னதுக்கு நீங்க சொல்லி அதுல சொல்றது அந்த காலத்துல சரி இப்ப சரி வராதுன்னு சொல்லுவீங்க. ஆனா இஸ்லாம் கம்ப்ரிஹென்சிவான மார்க்கம், பரிபூர்ணமான மார்க்கம், எந்த காலத்திலையும் வாழ்றது எப்படி வாழணும் என்பதை அல்லாஹ் படித்து தந்திருக்கிறான். எனவே ஷரியத் இந்த சிம்பிளிசிட்டியுடைய என்னென்ன கவாயிதுகள், அடிப்படைகள், ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறதோ அவைகளை தான் நான் சொல்லிக் கொண்டு வார். மூணாவது இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், அப்ப எங்களுக்கு பிசினஸ் டெவலப் பண்ணலதான், அதுல சொல்றதா நாங்க கிடைக்கிறத கொண்டு போதுமாக்கி கொள்ளணும், அதுக்காக ஒன்றும் செய்யலாம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, மூணாவது உசூல் சிம்பிளிசிட்டியுடைய விஷயத்துல நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அல் இஃதிதால், அல் இஃதிதால் என்று சொல்றது நாங்க நடுத்தரமான ஒரு போக்கல் உலகத்துல வாழ்றோம். நடுத்தரமான போக்கு என்று சொன்னா என்ன? ஓகே, உங்களுக்கு இப்ப ஒரு கடை ஒன்று இருக்குது, இந்த கடை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயும் இப்படிதான், பத்து வருஷத்துக்கு பிறகும் அப்படிதான், இதுல எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல, கிடைக்கிறது போதும், நான் அப்படியே இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அப்படி ஒருத்தர் வாழ்றார், பிரச்சனையே இல்லை, அது சரியத்துக்கு மாற்றமும் இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒருத்தர் டெவலப் பண்ண பாக்குறார், சரியத் சொல்லுது இந்த இடத்துல அல் இஃதிதால், நீங்க உங்களுக்கு மேல உள்ளவங்களை பார்த்து அதை போல நீங்க போய் பார்க்க வேணும். அல் இஃதிதால் என்று சொன்னா நடுத்தரமான அமைப்புல நீங்க உங்களோட இன்கம் சோர்சஸ கூட்டிக் கொள்ளலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க நடுத்தரமாக போறது ஆக முக்கியம், நடுத்தரமாக போறது ஆக முக்கியம் என்றா என்ன கருத்து? காலையில எலும்பின உடனே அடைய டார்கெட்டை ரீச் பண்ணணுமே, இது காலையில் எலும்பின உடனே, இது நடுத்தரம் இல்ல. பெட்டுக்கு போக்கலாம், அடி அடுத்த ஷீட்மெண்ட் என்ன நடக்குமோ தெரியாது, இந்த கவலை தான். காலையில எலும்பினிலிருந்து மாலையில படுக்க காட்டியும் இவருக்கு இப்ப துனியா துனியா துனியான்ற சிந்தனை வந்தா இவர் நடுத்தரமான நிலைமையில, அவர் ஒரு நடுத்தரமான நிலைமையில உள்ளவர் அல்ல, அவர் நிலைமையை தாண்டிட்டார். இப்படியா சொன்னவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, காலையில எலும்பினிலிருந்து மாலையில படுக்க போக்காட்டியும் இவருக்கே ஷிப்மெண்ட்டை பத்தியும் தாக்கத்தை பத்தியும் அப்படி பிசினஸ் இப்படி பிசினஸ் அந்த கண்டெய்னருக்கு என்ன நடந்துச்சு இதுக்கு நடந்துச்சு இதுதான் காலையிலிருந்து மாலை வரை காட்டிய சிக்கிறா நபி அவங்க சொன்னாங்க, ஐந்து நாலு சோதனைகள் எல்லாம் உண்டாக்குவார். முதலாவது ஹம்மன் லா யன்கதியுன் ஹுவா பதா, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இவருக்கு இந்த நேரம் உள்ளத்துல கவலையை வச்சுக்கொண்டே இருப்பார். வசுகுலன் லா யஃபுருகு மின்ஹு அபதா, உலகத்துல பிஸியாகவே இருப்பார், அவருக்கு ஃப்ரீ டைமே கிடைக்காது. மூணாவது நபி அவங்க சொன்னாங்க, வஃக்ரன் லா யபலுகு கினாஉஹு அபதா, உள்ளத்துல பஞ்சத்தை ஓடிக்கொண்டே தான் இருப்பார், போதாது, அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம், நாலு லட்சம் ரூபாய் சம்பளம், ஆனா போதா அப்பா இன்னும் ஒண்ணுமே, இவர் உண்மைக்குமே பிச்சைக்காரன். நபி அவங்க சொன்னாங்க, இவன் உள்ளத்துல அல்ல ஃபக்ர், அல்ல பஞ்சத்தோட வைப்பார். நாலாவது வஹமலன் லா யபலுகு கினாஉஹு அபதா, பேராசைகள் இருந்து கொண்டே இருக்கும், அட இந்த ஷிப்மெண்ட் முடிஞ்சா அடுத்த ஷிப்மெண்ட் பார்க்கணும், ஒரு கடை இங்க இருக்குது அடுத்த கடை அங்க ஆக்கணும், ஆசைகள் கூடிக்கொண்டே போகும். இந்த நாளும் அல்லாஹ் உள்ளத்துல சோதனைகளாக போடும், உள்ளத்துல ராகத் இல்லாம போயிடுச்சு. எனவே நடுத்தரமான போக்கு என்று செல்றது அவருடைய இபாதத், அவருடைய ஜிக்ர், அவருடைய தீனுடைய உழைப்புகள், இந்த ஒன்றுக்கும் அவருக்கு தடையாக இருக்காது. காலையில போவார், மாலையில சம்பாரிச்சு வருவார், குடும்பத்துக்கு டைம் கொடுக்கிறாரு, ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கிறாரு, அவர் தீனுடைய விஷயங்களுக்கு போறாரு, மதரசாக்களுக்கு உதவி செய்யறாரு, எத்தனையோ விஷயங்கள் நடுத்தரமாக போறார். எப்ப பார்த்தாலும் அவர் ஃப்ரீயான அமைப்புல தான் அவருடைய மைண்ட் செட் இருக்கு. இல்லாட்டி இந்த காதல ஒரு போன், அந்த காதல ஒரு போன், அவருக்கு கீழே பத்து பேரை வச்சுக்கொள்ளணும், அவருக்கு வர கோலகங்கள் பண்ண. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதிதால் இந்த நிலைப்பாட்டுல பெரிய மல்டி மில்லியனராக இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா நீங்க உங்களைய பிஸி ஆக்கி கொண்டா, நீங்க விளங்கி கொள்ளுங்க, இந்த நாலு சிஃபத் வந்துட்டேன்டா, இது அல் இஃதால் என்று சொல்லக்கூடிய நடுநிலைமை அல்ல, இது சோதனை. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, எனவே நடுநிலைமையை பாதுகாத்து கொண்டு ஒருத்தருக்கு துணியால முன்னேற்றம் அடைய இயலும் என்றா, ஷரியத் அதுக்கு வானம் செல்லில்ல. இப்பயும் துனியாவுடைய கையில தான் இருக்குது, துனியாவுடைய உள்ளத்துல வரக்கூடாது. துனியா கையில இருக்கு, அப்துல் ரஹ்மான் போல துனியா உள்ளத்துல இருக்க, அல்ல கையில தான் இருந்துச்சு. துனியா உள்ளத்துல இருந்தா கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இத கழிக்கவே கஷ்டம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய உள்ளத்துல துனியா இல்ல, கையில தான் துனியா இருந்ததுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மதீனா வீட்டுல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, பெரிய சத்தம் உண்டு வந்துச்சு. கேட்க என்ன சத்தம் சொன்னாங்க, இல்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய ஒட்டகங்கள் சிரியால இருந்து பிசினஸ் அந்த கரவான் வந்திருக்குது, 700 கெமல்ஸ் வித் த ட்ரேட் குட்ஸ், 700 கெமல்ஸ் ஒட்டகங்கள் அந்த வியாபார பொருட்களோட ஒரு அடியிலே மதீனாக்குள்ள வந்திருக்குது. ஒட்டகம் 700 சத்தம் போட்டா எப்படி இருக்கு? எனவே ஆயிஷா கேட்டாங்க, என்ன இது சத்தம் சொன்னாங்க, ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்லை, இதுதான் சத்தம் என்று சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹா. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்ல, நான் கேள்விப்பட்ட நபி அவங்க சொல்றது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கத்துக்கு தவண்டு கொண்டுதான் போவார் என்பதா. இந்த செய்தி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கேள்விப்பட்டுச்சு. ஒரு ஒட்டகம் இந்த காலத்துல 100,000 ரூபாய்க்கு மேல, 700 கெமல்ஸ் என்று சொன்னா எத்தனை லட்சம், 100,000 என்று வச்சாலும் 700,000,000, அதுல உள்ள ட்ரேட் குட்ஸ் எவ்வளவு பாருங்க. இவ்வளவு பிளான் பண்ணி அந்த பிசினஸ் கரவேன் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்கள், இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட செய்தி காதல விழுந்தோடனே, யா அல்லாஹ், நான் தவணை கொண்டு சொர்க்கம் போறதுக்கு விரும்பல, நான் நடந்து கொண்டு சொர்க்கம் போக விரும்புறேன். எனவே இந்த 700 கமல், இந்த 700 கமல்ல உள்ள எல்லா வியாபார பொருட்கள் சதகாயா அல்ல என்பதா. ஒரு வார்த்தை எங்களுக்கு லேசா செய்யலுமா? உலகம் கையில தான் இருந்துச்சு, உலகம் உள்ளத்திலேயே அல்ல. நடுத்தரமான அமைப்புல கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தை சம்பாதிக்கவங்க சகாபாக்கள் இருந்தாங்க. எனவே இது எங்களுக்கு உசூல், ஒருத்தருக்கு சம்பாதிக்கணுமா, சம்பாதிங்க, ஆனா அவங்க முழு தலையிலையும் துணியாரிக்க கூடாது. இந்த அமைப்புல நீங்க உங்களை வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்ல, உலகம் கையில் இருக்கட்டும், உள்ளத்தில் இருக்காம இருக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, கனா போதும் என்ற தன்மை, இரண்டாவது எங்களுக்கு மேல உள்ளவங்களை பாக்குறதுல கீழவங்களை பாக்குறது, மூணாவது நடுநிலைமையில் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக இன்னொரு முக்கியமான ஒரு காயிதா உசூல் தான், ஆக முக்கியமானது தான், சரியத்தங்களுக்கு நாலு தரஜாக்களை வச்சிருக்கிறது. அந்த நாலு தரஜாக்களை ஃபாலோ பண்றது ஆக முக்கியம். சுருக்கமாக சொன்ன கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த காலத்துல இஸ்லாத்தை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்க செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், ஐந்து விஷயங்கள்ல முஸ்லிம்கள் இஸ்ராஃப் செய்றாங்க. ஐந்து விஷயத்துல ஒன்று வந்து சாப்பாட்டுல இஸ்ராஃப், எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் நடக்குது, இஸ்ராஃப் சாப்பாட்டுடைய விஷயத்துல. ரெண்டாவது உடுப்புடைய விஷயத்துல இஸ்ராஃப் நடக்குது. மூணாவது கல்யாணம் என்று வந்தா இஸ்ராஃப் நடக்குது. நாலாவது வாகனம் என்று வந்தா இஸ்ராஃப் நடக்குது. அஞ்சாவது வீடு என்று வந்தா இஸ்ராஃப் நடக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஜனாசா என்று வந்தா இஸ்ராஃப் நடக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஆனா இந்த அஞ்சு விஷயங்கள் நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்க. இந்த அஞ்சு விஷயம் தாகப் பண்ணி சொல்லலாம், முஸ்லிம்கள் இஸ்ராஃப் செஞ்சு கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ப நான் சொல்லக்கூடிய ஆக கடைசி உசூல பாருங்க, இது ஆக முக்கியமான உசூல். இஸ்லாம் வந்து நாலு தரஜாக்களை வச்சிருக்குது. ஒன்று உருதால சொல்றதாக இருந்தா, ஒன்று வந்து ரஹாயிஷ், ரெண்டாவது தரஜா வந்து ஆசாயிஷ், மூணாவது தர்ஜா வந்து ஆராயிஷ், நாலாவது தர்ஜா வந்து நுமாயிஷ். அரபால சொல்றதாக இருந்தா முதலாவது தர்ஜா அல் தரூரியாத், இரண்டாவது தர்ஜா அல் ஹாஜியாத், மூணாவது தர்ஜா அத் தஹ்சீனியாத், நாலாவது தர்ஜா அர் ரியா. கணித்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது ஆக முக்கியம். எங்க வாழ்க்கையில இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்களுக்கு தேவையான நாலு சொல் வருவியா கண்டு சென்னா ஒரு மனிதண்ட டய நெசசிட்டி, ஆக கடினமான தேவைய பரிபூர்ணமாக்குறதுக்கு மாத்திரம் போதுமான அளவு இருக்கிறதுக்கு பேர் தான் லருரியாத் ரஹாயிஷ் என்பதாக சொல்லுவான். உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்து பார்ப்போம். வீடு ஒருத்தர் வீடு மலைக்கு நனையாம வெயிலுக்கு காயாம இருக்கிறதுக்கு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு குடிசை ஒன்று இருந்தா போதும், கல்லால கெட்டிருக்கணும் என்றது இல்ல. ஒரு சாதாரண அமைப்புல பலகையால கெட்டின, இல்லாட்டி கபுக்கல்லால கெட்டின, அல்லது மண்ணால கெட்டின ஒரு வீடு ஒன்று இருந்தா போதும். இதுக்கு பேரு தான் ஜரூரியா. எது தேவையோ, மலைக்கு நலையறதும் இல்ல, அதே மாதிரி வெயிலுக்கு காயறதும் இல்ல. ஆனா இந்த வீட்டுக்குள்ள சரியான சிரமங்கள் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் இல்ல, தண்ணி இல்ல, இதுக்கெல்லாம் வெளிக்கு போகணும், மருவ வரணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே வருவியா என்று சொல்றது சரியத்துல யாருமே பயப்பட தேவையில்லை. இது அனுமதிக்கப்பட்டது. இந்த தரஜல் ஒருத்தர் வாழ்றார் என்ற பரவாயில்ல, ஆனா பல சிரமங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கு. இரண்டாவது தரஜா தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உருதான சொல்லுவாங்க ஆசாஇஷ், அரபால சொல்லுவாங்க அல் ஹாஜியா. ஹாஜியாத் என்று சொன்னா என்ன, முதலாவது அந்த வருவியாத் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை சிஸ்டம் இருக்குது, அதுல உள்ள ஹார்ட்ஷிப்ஸ் கழட்டுறது, சிரமங்களை கழட்டுறது இருக்குது, அதுக்கு பேர் தான் அல் ஹாஜியா. உதாரணத்துக்கு அடே மழை பெய்ஞ்சா ஊடு ஒழுது, ஏன் காரணம், அது பொள்ளத்துதான் போட்டு நிற்குது கூடைக்கு, பலகை இருக்கிற சுட்டி காத்தடிச்சா சொன்ன தடமாறுது. எனவே இந்த ஹார்ட்ஷிப்ஸ் கழட்டுறதுக்காக வேண்டி கல்லால் ஒருத்தர் வீட்டை கெட்டுறார், வீட்டுக்குள்ள டொய்லெட்டை கெட்டுறாரு, கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை சில எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கிறாரு. இது எல்லாமே என்ன, முதல் சொன்ன அந்த ஜரூரியாத்ல ஹார்ட்ஷிப்ஸ் கழட்டுறது, இதுக்கு பேர் தான் அல் ஹாஜியாத் என்று சொல்றது. இந்த ஹாஜியாத் சரியத்துல பிரச்சனையே இல்லை, இதுக்கும் சரியத்து அனுமதி கொடுக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை சகோதரர்களான, இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சில்ல, இந்த வீட்டுல பெரிய சோஃபா செட் இல்ல, சும்மா பிளாஸ்டிக் போட்டு வந்தா வச்சிருக்குது, இந்த வீட்டுல டைல்ஸ் போட்டு இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, மூணாவது தர்ஜாவை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. மூணாவது தர்ஜா அத் தஹ்சீனியாத், உருதால சொல்றதாக ஆராயிஷ். தஹ்சீனியாத் என்ன, ரெண்டாவது சொல்லக்கூடிய ஹாஜியாத் என்று வரக்கூடிய நேரத்துல ஹார்ட்ஷிப் சிரமங்கள் எல்லாம் கழட்டப்பட்டுச்சு. வீட்டுக்குள்ளே டாய்லெட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, உட்கார்றதுக்கு புட்டுவம் இருக்குது, படுக்கிறதுக்கு பெட் இருக்குது, எல்லாமே இருக்குது, சிரமம் என்றது இல்ல. தஹ்சீனியாத் என்று சொல்றது அது அலங்காக்குறது. தஹ்சீனியாத் அலங்காக்குறது ஏன், பியூட்டிஃபை பண்றது ஏன், தன்னுடைய உள்ளத்துடைய ராகத்துக்காக வேண்டி. அடே வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் ஒன்று பண்ணினா நல்லா இருக்குமே, புட்டுவம் செட் இருக்கிறதான், ஒரு சோஃபா செட் இருந்தா நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமே, ஏண்ட உள்ளத்துக்கு கொஞ்சம் பார்க்க அழகா இருக்குமே, கேட்டுங்கள் கொண்டும் போட்டா நல்லா இருக்குமே, பொம்பளை சொல்லும் பூவாசண்டு இருந்தா நல்லா இருக்குமே, டைஸ போட்டா நல்லா இருக்குமே, ஏண்ட உள்ளத்துக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் விசாலமான ஷரியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த தஹ்சீனியாத்தையும் ஷரியத் பெர்மிசபிள், ஜாயிஸ் என்பதாக சொல்லியிருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, இந்த தஹ்சீனியாத் எப்ப ஜாயிஸ் என்றா அதுல மூணு விஷயம் வரக்கூடாது. முதலாவது விஷயம், அதுல சரஃப் வரக்கூடாது, சரஃப் என்று சொன்னா வீண் விரயம் வரக்கூடாது. ரெண்டாவது வந்து மகிலா, அதுல பெருமைன்றது வரக்கூடாது. மூணாவது வந்து அதுல ரியா, அடுத்தவனுக்கு காற்றது என்றது வரக்கூடாது. அதுதான் நாலாவது தர்ஜா நுமாயிஷ். நுமாயிஷ் என்று சொன்னா அவங்களோட வீட்டை பாருங்களே, நாங்களும் அதே மாதிரி பெயிண்ட் அடிச்சா நல்லமே, அப்பதான் எங்களுக்கு நல்லம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள சகோதரர்கள், இந்த இடத்துல விளங்கி கொள்ளுங்க, இவர் இந்த நாலாவது நுமாயிஷுக்கு போறது இவருடைய உள்ளத்துக்கு ராகத்துக்கு அல்ல, என்னைய நல்ல பணக்காரன் என்று சொல்லணும், அடுத்தவங்க என்னைய பார்த்தா சுபானல்லாஹ் ஜாயா கெட்டிருக்கிறாரு என்று சொல்லணும், இவருடைய மனசு ராகத்துக்காக வேண்டி அல்ல, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி. நாங்க புலங்குற ரேஞ்சில உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க இந்த வாகனத்துலதான் போறாங்க, அதை சுட்டி நானும் இந்த வாகனத்தை வாங்குறேன். இது நுமாயிஷ்ல சேரும், இது ஹராம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது இஸ்ராப்லையும் சேரும், என் இவருடைய கெப்பாசிட்டிக்கு மேல போறாரு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுவோம். இந்த கடைசி ரெண்டு இருக்குது, ஆராயிஷ் நுமாயிஷ், தஹ்சீனியாத் அர்ரியா, ஒன்று அலங்காரிக்கிறது, இந்த மனசுக்கு சந்தோஷம் உண்டாகிறதுக்கு நான் நடந்து கொள்றது, இது சரியத்துல கோமிசபல். அதுக்கு அடுத்தது, அடுத்தவன் பார்க்கணும், அடுத்தவர் பணக்காரன் என்று சொல்லணும், அவங்க எல்லாம் இப்படிதான் உடுக்குறாங்க, இவங்க எல்லாம் அப்படிதான் போறாங்க, இந்த காலத்துள்ள ஃபேஷன் இதுதான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எப்ப இது உள்ளத்துக்குள்ள வருமோ இது ஹராம் ஆகிடும். இந்த ரெண்டு கடைசி ரெண்டு இருக்குது, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது ஒரு 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 சரி சின்ன போர்டர் லைன் ஒன்று தான் இருக்குது. ஒரு மனிதன் ரொம்ப கவனமாக தான் முடிவு செய்யணும். எந்த அளவுக்கு உலமாக்கல் எழுதுறாங்கன்னா, சில கட்டங்கள்ல இந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஷேக் உண்ட வச்சு, அந்த பக்குவமான ஷேக்குடைய அனுமதியோடு இது செஞ்சு கொள்வது நல்லம் என்பதாக சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சாப்பாடு என்று வந்தாலும் பாருங்க, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, விருப்பமானது சாப்பிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல் மா ஷிஅதா, விருப்பமானது சாப்பிடுங்க, வக்குல் வல்பஸ் மா ஷிஅதா, விருப்பமானது உடுங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா அக்தஅத்க இஸ்னதானி, உங்களை ரெண்டு விஷயம் தவறல போடாம இருக்கணும், முதலாவது சரஃபும், வீண் விரயம் செய்யவானும், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹீலா, பெருமை உண்டாக்கி கொள்ளவா, விருப்பமானதை தின்னுங்க. எங்கட வீட்டுல எல்லாம் நாங்க இப்படி சிக்கன் தான் நாங்க எடுக்கிறேன், நாங்க எங்கட வீட்டுல இந்த குவாலிட்டி சாப்பாடு தான் தின்ற, இது பெருமைக்கு பேசுற பேச்சிருக்கீங்க, இது ஹராம். விருப்பமானதை தின்னுங்க பரவாயில்ல, ஆனா பெருமையான உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, இஸ்ராபான உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சொல்லி அரபு நாடுகளுக்கு போனா நீங்க பாப்பீங்க சாப்பாடு எப்படி இஸ்ராப் செய்யறாங்க. எனவே ஒரு மனிதன் உலகத்துல சிம்பிளிசிட்டியோட வாழ்தான் என்றா, தஹ்சீனியாத்துக்கு போகலாம், ஆனா சாப்பாட்டுடைய விஷயத்திலையும் அவர் இந்த இஸ்ராஃபுடைய லேலுக்கு போகாம இருக்கிறதாக முக்கியம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இவ்வளவு ஆதாப்கள் ஷரியத் படிச்சு தந்திருக்குது. மௌலானா அஸ்கர் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரியோர் வலியுல்லா, அவருடைய வீட்டுக்கு முஃப்தி முஹம்மத் ஷஃபி ரஹிமஹுல்லா அவங்க போனாங்க. முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லா வீட்டுக்கு போன நேரத்துல சாப்பாடு வச்சாங்க. சாப்பாடு தின்றதுக்கு பின்னால் அவர் பெரியோர் ஷேக் முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லா, மௌலானா தக்கியுடைய வாப்பா, பெரிய முஃப்தி ஆசம் பாகிஸ்தான் ஆகப்பெரிய முஃப்தி, இவர் என்ன செஞ்சாருன்னா, சுஃப்ராவை அந்த விரிப்பு அப்படியே எடுத்து தூக்கி வீச பார்த்தார். என்ன சுஃப்ரால உள்ளது சுத்தமாக்குவோமே, ஹஜரத் கிலேசா இருக்குமே, என்ன செஞ்சாங்கண்ணா சொன்னாங்க, ஷஃபி என்ன செய்ய போறீங்க சொன்னாங்க, சுஃப்ராவை சுத்தமாக்க போறான். சுஃப்ரா சுத்தமாக தெரியுமா என்று கேட்டான். பெரிய முஃப்தி கிட்ட கேட்கிறாரு, சொன்னாங்க, சுஃப்ரா இந்த ஃபேக்கல்ட்டியை பெருசா படிக்கிறது கொண்டும் இல்லையே, பேத்தாச்சு ஈஸியாத்தி வந்தாச்சு சொன்னா, அது சுட்டிதான் நான் கேட்கிறேன், சுஃப்ரா சுத்தமாக தெரியுமா என்ன, சுஃப்ரா கொண்டாங்க என்ன சொன்னான், சுஃப்ரா கொண்டாந்ததுக்கு பின்னால சுஃப்ரா விரிச்சான். சுஃப்ரா விரிச்சதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்கள், அதுல உள்ள ஐட்டத்தை நாளாக பிரிச்சான். சின்ன சின்ன இறக்கி துண்டுகள் இருந்துச்சு, சவு துண்டுகள் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் முள்ளுகள் இருந்துச்சு, அது அடுத்த பக்கம் மிஞ்சின ரொட்டி துண்டுகள் இருந்துச்சு, அது அடுத்த பக்கம் சின்ன சின்ன தூள்கள் இருந்துச்சு, ரொட்டி தூள்கள், அது இன்னொரு பக்கம். சொன்னாங்க, நான் ஏன் இதை நாளாக பிரிச்சேன்னு தெரியுமா சொன்னாங்க, தெரியாமலானா சொன்னாங்க, நான் இந்த வீட்டில் எப்படி செய்யறேன்னா, இந்த மிஞ்சின இறக்கி துண்டுகள் இருக்குது, நான் அப்படியே எங்கட சைட்ல பூனைகள் இருக்குது, அந்த பூனைக்கு பயித்து போடுவேன், இறக்கி துண்டுகள் இருக்குது, டவுன்ல உள்ள நாய்களுக்கு பயித்து போடுவேன், சில ரொட்டி துண்டுகள் இருக்குது, நான் செவத்துக்கு மேல வைப்பன், குருவிகள் வந்து அதை தின்னும் சொன்னாங்க, தூள்கள் இருக்குது, எங்கட சின்னோரு ஏரியா ஒன்று இருக்குது, அதுல எறும்புகள் எந்த நேரம் ஓடிக்கொண்டே தான் இருக்குது, அந்த இடத்துல பேய்த்து அதை வச்சா அந்த எறும்புகள் ரிஸ்காக பேச்சு சொன்னாங்க, இதெல்லாம் அல்லாஹுடைய ரிஸ்க், இந்த ரிஸ்க வீணா கேளுமா என்று கேட்டான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹுடைய நேசனாக ஆகிறதாக இருந்தா இதெல்லாம் அவன் ஃபாலோ பண்றதாக முக்கியம். அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாக்கு கடினமான நோய், ஒருத்தர் வந்து பால் கொடுக்கலாம், பாலை குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மீட்டர் இருந்து அப்படியே தலைமாத்துல வச்சு அப்படியே கண் மிகிட்டு தூங்கிட்டான். எலும்பின உடனே கிளாஸ் பாக்குறாங்க, கிளாஸ் இல்ல. ஹாதிம் கிட்ட கேக்குறாங்க, என்ன கிளாஸ்? சொன்னாங்க, வீசிட்டான் வீசிட்டீங்க. அடியான் அதிகமாக பாதிக்கிறானோ, அவருடைய ஆழமான வாழ்க்கையில் இருக்கிறதோ, அந்த நிகழ்த்துடைய சின்ன குவாண்டிட்டியையும் அவன் கண்ணியப்படுத்தணும் என்று. சாப்பாடு என்பது இல்லாம எங்களுக்கு உலகத்தில் இருக்கணுமா? அந்த நியமத் ஆழமான நியமத், எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் தேவையான ஒரு நியமத். அப்படி நாங்க ஆழமாக பாவிக்கக்கூடிய நியமத் இருக்குது, அதனுடைய சின்ன குவாண்டிட்டியையும் மனிதன் கண்ணியப்படுத்துறது இது வாஜிப் என்று சொல்றான். நீ செய்யலாம். உள்ள மக்கள் எழுதுறாங்க, அஷ்ரஃப் அலி தானிய ரஹிமுல்லாஹ் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னதா இருக்கும்? ஹதீஸ்ல கூட வருவதா இல்லையா? நபியாங்க விரல சூப்பினாங்க, சொன்னாங்க எந்த சாப்பாட்டுல பரக்கத் இருக்குதுன்னு தெரியா? நபியாங்க சகன வலிச்சாங்க, வருவதா இல்லையா? எந்த சாப்பாட்டுல பரக்கத் இருக்குதுன்னு தெரியா? எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சாப்பாடு வீணாக்கிறதுக்கு அனுமதியே விருப்பமானது சாப்பிடுங்க. நடுத்தரமான உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சொன்ன காயிதாக்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. லரூரியா, ஹாஜியா, தஹ்சீனியா, இந்த மூணையும் எங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம். ஆனா இஸ்ராஃப் என்றது எங்களுக்கு செய்ய, இஸ்ராஃபுடைய விஷயத்தை இந்த அளவுக்கு உலமாக்கல் கவனம் செலுத்தினான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆடைகளாக இருந்தாலும் சரி, டிரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிரெஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நபி அவங்க சொன்னாங்க, விருப்பமானது விடுங்க, பிரச்சனை இல்லை, ஆனாலும் பெருமை வரக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் மிம்பருக்கு மேல் அழகான ஒரு ஆடை உடுத்துக்கொண்டு ஹுத்பா செய்யறாங்க, முடிஞ்ச உடனே ஜுப்பா கழட்டி சதக்கா கொடுத்துட்டாங்க. கேட்டாங்க, ஏன்? சொன்னாங்க, அந்த ஜுப்பா உடுத்ததுக்கு பொருள் என்று உள்ளத்துல பெருமை வருவது. நாங்களும் இந்த காலத்துல கப்ளிங்ஸ போட்டு அதை போட்டு பசந்தாக்குறோம், எங்களுடைய உள்ளத்துல நான் கொஞ்சம் அழகா இருக்கணும் என்று இருந்தா பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு நான் நல்லா இருக்கணும் என்று இருக்கிறது இருக்கிற இருப்பில. நாங்க புலங்குற ஆட்கள், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சகோதரர்களை, சிம்பிளிசிட்டி என்று சொல்லி கிழிஞ்ச ஆடைகளை பத்த பழையது உடுக்கிறது, இது சிம்பிளிசிட்டி இல்ல. ஒருத்தருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்க்கு ஒரு சஹாபி வந்தாங்க, ரொம்ப பத்த பழைய உடுப்பு எடுத்துக்கொண்டு. நபி தான் கேட்டாங்க, பணம் இருக்குதா, சல்லி இருக்குதா? சொன்னாங்க, எங்கால வந்த பணம்? சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் குதிரைகளை தந்திருக்கிறான், ஒட்டகங்களை தந்திருக்கிறான், கால்நடைகளை தந்திருக்கிறான், அடிமைகளை தந்திருக்கிறான். சொன்னாங்க, அப்படி என்ற அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நியமத்தை தந்திருக்கிறான், அந்த நியமத்துடைய அசராத்களை நீங்க காட்டுங்க என்று சொன்னார். எனவே அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், நல்ல அப்படிங்க, அது பிரச்சனை ஒன்றும் இல்ல. ஆனா உசூல் என்ன? பெருமையில இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். ஒருத்தர் இருக்கிறார், அவர் கொஞ்சம் டைட் உடுப்பு கொடுக்காம சாஃப்டா கொடுக்கிறார், நல்ல சாஃப்டான டிரெஸ் ஏன் ராகத்து கொடுக்கிறான், பிரச்சனை இல்ல. ஆனா இஸ்ராஃபுக்கு போகவானும் இந்த காலத்தில் உள்ள பெரிய ஃபித்னா தான் ஃபேஷன், மாற மாற டிரெஸ் மாத்துறது இருக்குது. இவர் மாத்துறது எதுக்காக வேண்டி? தனக்கு தேவைக்கு அல்ல, ஃபேஷனுக்காக வேண்டி இவர் மாத்துறார். இது சரியற்ற அனுமதி இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த கல்யாணத்துக்கு கொடுத்தது அடுத்த கல்யாணத்துக்கு கொடுக்கலாம். ஒரு ரெண்டு அவர் கல்யாணத்துக்காக வேண்டி நாங்க என்ன செய்ய போறோம்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு டிரெஸ் நான் கொடுக்க போறோம், என் குடும்பத்துல கல்யாணம், இதுக்காக வேண்டி. அரபிகள் நேற்று ஒரு முதாக்கர நடந்துச்சு, ஒருத்தர் சொல்றான், நான் குவைத்துல இருக்கக்கூட ஹசரத், ஒரு வீட்டுல வேலை செஞ்சேன், நான் போயிட்டு 4 லட்சம் ரூபாய் ஸ்ரீலங்காவுடைய சல்லிய ஒரு டெய்லருக்கு கொடுத்துட்டு வந்தேன், நான் நினைச்சேன் டிரெஸ் பொறுமதியா இருக்கும், இல்ல அது டெய்லரிங் காஸ்ட் மட்டும் 4 லட்சம் ரூபாய். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், ஒரு கல்யாணம் ஒரு நேரத்துக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி இப்படி செலவழிக்கிறதுக்கு ஷரியத்துல அனுமதி இல்லை, இது கூடாது. எனவே உடனான பிரச்சனை இல்லாமல் வீணாக்குறதுக்கு ஷரியத்துல அனுமதி இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கல்யாணம் என்று வந்தாலும் அதே மாதிரி தான் முக்கியம் சிம்பிளிசிட்டியை மெயின்டைன் பண்றது. இஸ்ராப் எடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். இந்த காலத்தில் எடுத்தா மரத்தோண்டி சாப்பாடு, காலி ஏரியாவில் இருக்கிறது குடல் சாப்பாடு, ஜும்மா சாப்பாடு, இவங்கட வலிமா, மாப்பிள்ள விட்டால் இன்னொரு சாப்பாடு, பொண்ணு விட்டுவாரில் இன்னொரு சாப்பாடு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஷரியத் வச்சு ஒரே ஒரு சுன்னத் தான் வலிமா. நபியாங்க நிக்காக எவ்வளவு சிம்பிளாக காட்டினாங்க, பிரயாணத்துல கல்யாணம் முடிச்சு காட்டினா. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் கிட்ட கேக்குறாங்க, என்னன்னு என்ன அத்தனை எல்லாம் பூசிக்கீங்க யா ரசூலல்லாஹ், நிக்காக நடந்துச்சு யா ரசூலல்லாஹ். எவ்வளவு சிம்பிளாக ரெண்டு சஹாபாக்கள் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க, ஒரு சஹாபி வீட்டால வெளியே வரக்கூட நிக்காக செஞ்சுட்டு வரா. மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்னுடைய வீட்டு குடும்பத்துல நான் ஒரு 15 கல்யாணங்களை செஞ்சு கொடுத்திருப்பேன், 2 ரக்கா தொழுறது எவ்வளவு லேசோ அது மாதிரிதான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது லேசி என்ன. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, அவருடைய 2 மகள்மார்கள் இருக்க போல, அந்த 2 மகள்மார்களுக்கு கல்யாணம் பேசுறாங்க. ஒன்று மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ், 2வது மௌலானா இனாமுல் ஹசன், 2 பேரும் மதரசால ஓதி கொண்டிருக்கிறான். மகன் இல்லாஸ் வந்து சொல்றாங்க, மகள கல்யாணங்களை முடிச்சுட்டா நல்லமே ஜகரியா சொன்னாங்க, சொன்னா செய்வோம் சொன்னாங்க. நாளைக்கு எப்ப பாருங்க, கல்யாணம் பேசுறது எப்ப செய்யறது எப்ப பேசியாச்சு. நாளைக்கு மகனா ஹுசைன் அகமது மதனி ரஹமஹுல்லா வாராங்க இங்க ஜல்சாக்கு, அந்த ஜல்சால நாங்க அந்த செரமனியில நாங்க கல்யாணத்தை வச்சிருவோமே சொன்னவங்க எப்போமே. வீட்டுக்கு வந்து மனைவிக்கு சொல்றாங்க, பிள்ளைகளோட கல்யாணம் நாளைக்கு நடக்கும். எப்படி சொல்றாங்க, புள்ளையோட கல்யாணம் நாளைக்கு நடக்கும், ஹுசைன் அகமது மதனி ரஹமுல்லா மஸ்ஜிதுக்கு வராங்க, புள்ளையோட கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. வைஃப் சொல்றா, மௌலானா ஜக்கரியா எழுதுறாங்க ஆப்டேட்ல, தி ஆட்டோபயோகிராபி ஆஃப் மௌலானா ஜக்கரியா, சொல்றாங்க எனக்கு மனைவி சொன்ன வார்த்தை இப்பயும் ஞாபகம், அதுக்கு நான் சொன்ன பதிலும் இப்பயும் ஞாபகம். சொன்னாங்க என்ன சொன்னாங்க, மனைவி எடுத்த உடனே சொன்னா, ஒரு 4-5 நாள் இருக்கக்குள்ள சொல்லியிருந்தா சரி, என்ன சார் உடுப்புகளை தயாரிக்கிறீச்சு, நாளைக்கு கல்யாணத்தை இன்னைக்கு சொல்றீங்களே என்று சொன்னா. சின்ன அதுக்கு நான் கொடுத்த பதிலும் எனக்கு ஞாபகம். சொன்னாங்க, அல்லா இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இவ்வளவு காலம் புள்ளையில் உடுப்பு இல்லாம தான் அங்க இங்க திரியறாங்க என்றது இப்பதான் எனக்கு விளங்கிச்சு, நான் நினைச்சேன் புள்ளையில் உடுப்போட தான் இருந்தாங்க என்று சொன்னாங்க. மனைவி ஒரு பதிலும் சொல்லல. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கு நடக்குது, இன்றைக்கு பேச்சு விஷயத்தை முடிச்சிடுவோம். நாங்க காடு கலட்டும், ஒரு காடு 500 ரூபா 600 ரூபா கொஸ்டாக இடங்கள் இருக்குதா இல்லையா, இது ஹராமா இல்லையா, இது இஸ்ராஃபா இல்லையா, எங்களுக்கு செல்ல இல்ல அவங்களுக்கு செல்ல இல்ல மிஸ்கான் மிஸ் இல்ல, இது எல்லாம் இஸ்லாத்துல பாக்குறதுக்கு அனுமதியே இல்ல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சிறந்த யார் இருக்கிறாங்க, அந்த நபிக்கு செல்லாத பக்கத்துல உள்ள சஹாபாக்கள் நிக்காக செஞ்சா, அவன் முர்ஷித் யாரு, நீங்க யாரு, நாங்க யாரு. துன்யத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, எவ்வளவு சிம்பிளாக செய்யலுமோ அவ்வளவு சிம்பிளா. எனவே சஹாபாக்களுடைய வீடுகள் சிம்பிளாக இருந்துச்சு, சஹாபாக்களுடைய நிக்காக சிம்பிளாக இருந்துச்சு, சகாபாக்கள் சாப்பாடு சிம்பிளாக இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ஆக முக்கியம் என்னண்டா, நாங்க இந்த காலத்துல நாங்க மெயின்டைன் பண்ணணும். எங்களோட ஒரு கிரைடீரியா, உசூல்களை பாத்தீங்க கனாஅத், உசூல்களை பாத்தீங்க மேல உள்ளவளை பார்க்கவானும் கீழே உள்ளவங்களை பாருங்க. 3வது துனியால முன்னேறணுமா, அதுதான் நடுத்தரமான நிலைமையில போங்க. 4வது நாங்க வலூரியாத்ல இருப்போமா, ஹாஜியாத்ல இருப்போமா, தஸ்தீனியாத்ல இருப்போமா, எங்கிறது முடிவு செய்யணும். வைஃப் கேட்கிறா, இந்த குவாலிட்டி செல்வாரி ஒன்று வாங்கிட்டாங்களே, நீங்க பாருங்க வைஃப் சொல்றது, இது நுமாயிஷா அல்லது ஆராயிஷா, ஏன் அவங்க எல்லாம் அப்படி அசுட்டி நானும் வாங்கி கொடுக்க வேணும், இது ஹராம். சொல்லுங்க எனக்கு ஆசையா இருக்குது, கொஞ்சம் உடம்புக்கு சஃப்டா இருக்குது, நல்லா இருக்குது, பரவாயில்ல வாங்கி கொடுங்க, பூவாசம் வாங்கி கொடுங்க. அவங்களோட வீட்டுல ஜாலி காட்டணும் ஒன்று போட்டிருக்கீங்க, அதே மாதிரி ஒன்று போடுவோமே, ஏன் போடணும், இல்ல அவங்களுக்காக வேண்டி நாங்க இல்ல, சரியத்துல அனுமதி இல்ல. ஆனா தஹ்சீனியாத்துக்கு சரியத்துல அனுமதி இருக்கு. ஆனா கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து மஷூரா பண்ணி கிரைட்டீரியாஸ் போடுறது ஆக முக்கியம். நாங்க ஜரூரியாத்த இடிப்போமா, ஹாஜியாத்துல இடிப்போமா, தஹ்சீனியாத்துல இடிப்போமா, இதை நாங்க மஷூரா பண்றது ஆக முக்கியம். ஒரு மனிதன் நினைச்சிட்டான் இந்த உலகத்துல வாழலாம். கடைசியாக 2-3 சம்பவங்களை சொல்லி முடிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, உலகத்துல 3/2 ஆட்சி செஞ்சவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உலகத்துல முழு உலகத்துல 3/2 2/3 ஹிலாபத் செஞ்சார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களோட வைஃப போல ஒரு வைஃப் முழு ஹிஸ்டரியில இதுக்கு முன்னால வந்ததும் இல்லை, வர போறதும் இல்லை. பின்துல் ஹலீஃபத்தி வல் ஹலீஃபத்து ஜௌஜுஹா அக்துல் ஹலாயிஃபி வல் ஹலீஃபத்து ஜத்துஹா. அந்த ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய ஃபாத்திமா பின்து அப்துல் மலிக், அந்த ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய அவருடைய வைஃபுடைய வாப்பா ஹலீஃபா, மாப்பிள ஹலீஃபா, 4 சகோதரர்கள் ஹலீஃபா, அப்பா ஹலீஃபா, 7 ஹலீஃபாக்கள் அவருடைய குடும்பத்தில் இருந்திருக்கிறார் அந்த பெண்மணியோடு. இதுக்கு முன்னால் அப்படி ஒரு பெண் இருந்ததும் இல்லை, வரப்போறதும் இல்லை. எப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிலாபத்துக்கு வந்தாங்களோ, நீதமான கிலாபத் செஞ்சாங்க, முழு உலகத்திலையும் நீதம் வந்துச்சு. எந்த அளவுக்கு இந்த மக்கள் ஜகாத்த தலையில வச்சு கொண்டு போவாங்க, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சொல்லி ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. அவ்வளவு இஸ்லாமிய ஆட்சி அழகா நடந்துச்சு. இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா வந்து ரொம்ப வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. எப்படி நாலு குலஃபாய் அரபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்களோ, அதுதான் இவருக்கு அஞ்சாவது கலீஃபா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரபலியமானவர். எவரும் சிம்பிளான வாழ்க்கைண்டா கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு திரகம் என்ற அமைப்புல தான் சம்பளம் எடுப்பான், கூட சம்பளம் எடுக்க மாட்டான். பைத்துல் மால், பைத்துல் மாலுடைய சொத்து கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களை பாவிக்க மாட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற அவரோட பேசுறதுக்கு அந்த நேரத்துல அக்கௌண்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, கேண்டில் பத்த வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் வந்து பேசினாரு, இவர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவரோட உட்கார்ந்து பேசக்கூட அவர் சொல்றாரு, ஹலீஃபா நான் உங்களோட ஹிலாஃபத்தை பத்தி பேச வரல, உங்களோட குடும்பத்தை பத்தி பேச வந்தேன், உங்களோட மனைவியை பத்தி பேச வந்தேன், துணிகளை பத்தி பேச வந்தேன். சொன்னாங்க, கொஞ்சம் நீங்க என்ன செல்லு எலும்பி போயிட்டு கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்க. சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, அந்த கேண்டில் பைத்துல் மாலோட கேண்டில், நீங்க ஃபேமிலியை பத்தி என்ன பேசுறதா இருந்தா பைத்துல் மாலுடைய கேண்டில பாவிக்கிறது ஹராம் என்று சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, பெருநாளைக்கு முந்தின நாள் புள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க, ஹலீஃபாவுடைய புள்ளைகளும் விளையாடுறாங்க. ஹலீஃபாவுடைய புள்ளைகள உடுப்பு பெருசா புதிய உடுப்பு இல்ல, ஓடி வராங்க, உமக்கு சொல்றாங்க எல்லாம் புதிய உடுப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, நாங்க ஹலீஃபோட புள்ளைகள் நல்ல உடுப்பு வாங்கிட்டாங்களே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, எனக்கு இப்ப பணம் இல்லையே. யோசிச்சு பாருங்க, இது ஒரு கம்பெனியிட மேனேஜர் சொல்ற வார்த்தை அல்ல, இது முழு உலகத்துடைய இஸ்லாமிய ஆட்சி செய்யக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் பாவிக்கிற வார்த்தை. சல்லி இல்லை எனக்கு வாங்கி தரத்துக்கு. வைஃப் சொல்ற மஷ்ரூ பாருங்க, அடுத்த மாசம் சம்பளத்தை கொஞ்சம் முட்கூட்டி எடுத்தா அடுத்த மாசம் கூலி வேலை செஞ்சு நான் சமாளிக்கிறேன் வைஃப் சொல்ற. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, என்ன நடக்குது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்க ட்ரெஷரர் கிட்ட கேட்க போறாங்க, எனக்கு அடுத்த மாசம் சம்பளத்தை கொஞ்சம் முட்கூட்டி தாங்களே. அந்த ட்ரெஷரர் சொல்றாரு, ஹலீஃபா நீங்க அடுத்த மாசம் உயிரோடு இருப்பீங்கன்றதுக்கு கொஞ்சம் கேரண்டியா தாங்களே. அவர் சொல்ல வானமே. இன்னொரு சம்பவம் வருவது, ஹலீஃபாவுடைய மகனுடைய உட ஆட ட்ரெஸ் இருக்குது, தெரிச்சு போயிட்டு புள்ளையிலும் பக்குவமான புள்ளை தெரிச்சு போயிட்டு வாப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, வாப்பா என் ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு போயிட்டு புதிய ட்ரெஸ் ஒன்று வாங்கி தந்தா நல்லமே. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஹலீஃபா என்ன சொல்றாருன்னா, பாருங்க அவர் முடிவு செஞ்சிட்டார், நான் தரூரியாத்ல தான் வாழ்வன் என்று. முழு குடும்பமும் கிங் ஃபேமிலி, ஆனா அவர் முடிவு செஞ்சிட்டார், நான் தரூரியாத்ல தான் வாழ்வன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சொல்ல ட்ரெஷரர் கிட்ட பேச சொல்றாங்க, எங்களோட வீட்டில இருந்து விருப்புகள் இருந்துச்சு, விருப்பு அந்த பழைய விருப்புகள் எல்லாம் நாங்க வீசிட்டோமே, அந்த வீசின விருப்புகள் எதாவது இருக்குதா சொன்னாங்க. சொன்னாங்க, அந்த விருப்புகள்ல தொடர் இருக்குது, அதனால என் மகனுக்கு ஒரு ஜுப்பான்னு தச்சு கொடுங்க என்பதால். ஹலீஃபா இதெல்லாம் கிதாப்ல வர விஷயம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, கடைசி சக்கராத்துல இருக்கிறாங்க, அந்த சக்கராத்துல அவருடைய ட்ரெஸ் கொஞ்சம் உடுப்பா ட்ரெஸ் கொஞ்சம் ஊத்தியாக இருந்துச்சு, மச்சான் வந்து சொல்றா ட்ரெஸ் மாத்த சொல்லி, மனைவி சொல்றா என்ன மாப்பிள்ளைக்கு வேற ஜுப்பா இல்ல, ஹலீஃபாக்கு ஒரே ஒரு ஜுப்பா தான் இருக்குதுன்னு சொல்றா. தூரத்திலிருந்து ஒருத்தர் வாராங்க, ஒரு பெண்மணி வாராங்க, சதக்கா கேட்டுக்கொண்டு உதவி தேடிக்கொண்டு ஹலீஃபோட வீட்டை வந்து பார்த்ததுக்கு பிறகு அவ திரும்பி போறா. மக்கள் கேட்கறாங்க, ஏன் திரும்பி போறீங்க? சொன்னாங்க, ஹலீஃபோட வீட்டுடைய ஹாலத்தை பார்த்தா எனக்கு வந்து கேட்கறதுக்கு வெக்கமா இருக்குது, என்ன வேண்ட வீடு இதை வீடு பெருசாதான் இருக்குதுன்னு சொன்ன. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா இந்த அமைப்புல உலக மக்கள் ஜகாத் தலையில வச்சு கொண்டு போறாங்க, ஆனா ஹலீஃபா முடிவு செஞ்சிட்டார், நான் நபி அவங்களை போலதான் என்னுடைய ஆட்சியை செய்வேன் என்பதா. ரெண்டரை வருஷம் தான் ஹிலாஃபத் செஞ்சாங்க, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்ல முழு உலகத்துல மாற்றத்தை உண்டாக்கினான். எனவே நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, குடும்பம் என்று வந்தா ஹஸ்பண்ட் வைஃப் எல்லாம் உட்கார்ந்து மஷூரா பண்ணணும். ஆடையுடைய விஷயத்துல எங்க கிரைடீரியா என்ன? சாப்பாட்டுடைய விஷயத்துல எங்க கிரைடீரியா என்ன? வீட்டுடைய விஷயத்துல எங்க கிரைடீரியா என்ன? நாங்க ஜரூரியா சிரிப்போமா, ஹாஜியா சிரிப்போமா, தஹ்சீனியா தான் அடிக்கடி பேசிக்கொள்றது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எங்களோட செலவுகள் இருக்குது, அதை குறைக்கிறது ஆக முக்கியம். எந்த அளவுக்கு செலவுகளை குறைக்கிறோம், செலவு என்று சொல்றது எங்களோட கண்ட்ரோல்ல உள்ள ஒரு விஷயம், எனவே அதை நாம பிளான் பண்ணி குறைக்கிறது ஆக முக்கியம். எந்த அளவுக்கு செலவுகளை குறைப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத்துகள் உண்டாக்குறார். எனவே இந்த அஞ்சு விஷயங்கள்ல பொதுவாகவே முஸ்லிம் கம்யூனிட்டி இஸ்லாம் இஸ்ராப் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சொல்லப்பட்ட காயிதாக்கள், சொல்லப்பட்ட லீகல் மேக்ஸிம்ஸ், சொல்லப்பட்ட உசூல்கள் எங்களுக்கு இந்த நேரம் ஜெகன்ல வைக்கணும். எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஒருத்தர் கிட்ட வாகனம் இருக்கிறது, ஒருத்தர் கிட்ட ஒரு நல்ல ஒரு வீடு இருக்கிறது, ஒருத்தர் கிட்ட ஒரு நல்ல ஒரு டிரெஸ் இருக்கிறது, எடுத்த உடனே எங்களுக்கு அது ஹராம் என்று செல்லையலா, இஸ்ராப் என்று செல்லையலா. ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையை வச்சு அது மாறலாம். ஒவ்வொரு மனிதனும் பார்க்கணும், இந்த வாழ்க்கையில நான் சிம்பிளிசிட்டியை கொண்டு வரதாக இருந்தா இந்த காயிதாக்களை நான் ஃபாலோ பண்ணணும். உள்ளத்துல வாரது தான் ஆகப்பெரிய சிம்பிளிசிட்டி. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முழு உலகத்தை ஆட்சி செஞ்ச உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அவங்களோட மனைவியோட மசூரா பண்ணி ஒரு அமைப்பு உலகத்துல வாழ்ந்து இப்ப நாங்க பயான்ல பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஹிஸ்டரி உண்டாக்கலும். நாங்க சொல்றது, நானோட குடும்பத்தை பாருங்க, எங்கட ஃபேமிலிய பாருங்க, எங்கட மகளை பாருங்க, அசுட்டி நாங்களும் அவங்களை போலதான் வாழணும் என்ற ஒரு தர்த்தீப் இல்ல. நாங்க நினைச்சோம் எங்களுக்கு செல்லலாம். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹும் வத்தால எங்களுக்கு வழங்குவானாக. வஆக்கிரு தஅவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.